அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குரு வணக்கம். தண்ணீர் விளக்கரித்த தன்மை போன் மாந்தர்கள் தம் உன்னீர் சிவம் விழுங்க ஓங்குவிக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்கன் நல்ல அருட்பா முறையை துங்கமுறமானா தொழு. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க உயிர் விளங்க உணர்ச்சி எது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொருவாள் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வளைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் சிவமே. இன்று ஞாயிற்றுக்கிழமை 2019 மார்ச் மாதம் 3 வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் பெங்களூரில் இருந்து தயவு திருமதி ஞான தல்லச்சி அம்மா அம்மையார் அவர்களும் தயவு திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களும் அருப்பா அமுதம் என்ற தலைப்பில் 6 திருமுறையில் உள்ள பதிவிளக்கத்தில் உள்ள பாடலுக்கு விளக்கமும் பாடலுடன் கூடிய இசையும் சேர்ந்து கொடுக்க உள்ளார்கள். ஏற்கனவே ஐயா அவர்கள் 7 பாடல்களுக்கு விளக்கத்தை கொடுத்தார்கள். இப்போது தொடர்ச்சியாக மீதமுள்ள பாடல்களுக்கு விளக்கமும் இசையுடனுடைய பாடல்களையும் நமக்கு தொகுத்து வழங்க உள்ளார்கள். அவர்களை ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். தற்போது தயவு திரு பிரசன்னா ஐயா அவர்கள் அருட்பாக்களில் சில பாடல்களை பாடுவார்கள்.
ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அபயம் அபயம். 6 திருமுறையிலிருந்து இறை எளிமையை வியத்தல். படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் இனி நான் பயப்படவும் மாட்டேன் நும் பதத்துணையை பிடித்தேன் விடமாட்டேன் ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் மெய்மை இது நும்மானி விளம்பின் நும் அடியேன் கெடமாட்டேன் பிறமொழிகள் கேட்டிடவும் மாட்டேன் கிளர் ஒளி அம்பலத்தாடல் வளர் வளர் ஒளி நும் அல்லால் நடமாட்டேன் என் உள்ளத்தே நான் சாக மாட்டேன் நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேன் சாகாத கல்வியிலே தலை காட்டி கொடுத்தீர் தடரை தடையறிய கால் காட்டி தரம் பெறவும் அளித்தீர் மாகாதல் உடையவனா மனங்கனிவித்தலியா வானமுதம் மெய்ஞான மருந்தும் உனக்குறிந்தீர் போகாத புனலாலே சுத்த உடம்பினராம் புண்ணீரும் நன்னிறிய நன்னறிய பொதுநிலையும் தந்தீர் நாகாதி பதிகளும் நின்றே வளர்ந்து வளர்க்கின்றீர் நடராஜரே உமக்கு நான் இது செய்வேனே வேதாந்த நிலையும் அதன் அந்தத்தே விளங்கும் மெய் நிலையும் காட்டுவித்தீர் விளக்கிய சித்தாந்த போதாந்த நிலையும் அப்பால் புகழெல்லாம் பெரிய பொருள் நிலையும் தெரிவித்தீர் புண்ணியரே நமது பாதாந்தம் அறிவித்து சுத்த வழிவுடனே பகற்பிறன வாகார பரிசும் எனக்களித்தீர் நாதாந்த தனிச்செங்கோல் நான் திருத்த கொடுத்தீர் நடராஜரே நமக்கு நான் எது செய்வேனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
நன்றி பிரசன்னா ஐயா. தற்போது தயவு திரு ஆனந்த பாரதி ஐயாவை பற்றி சிறு குறிப்பு. ஐயாவும் அம்மாவும் அவர்கள் நமக்கு புதியவர் அல்ல, ஏற்கனவே பல முறை பல தலைப்புகளிலே உரையாற்றியுள்ளார்கள். ஐயா அவர்கள் சிறு வயது முதலே கோவை தயவு திரு சிவபிரகாச சுவாமிகள் மூலமாக வடலூர் சென்று வந்துள்ளார்கள். குறிப்பாக சிறு வயதில் தெய்வ திரு கோவை பிரகாச சுவாமிகள் ஐயா திருக்கரத்தால் 6 திருமுறைகள் அடங்கிய புத்தகத்தை பெற்ற பாக்கியவான். ஐயா அவர்கள் துணைவியாக திருமதி அம்மா அவர்கள் ஞான தனலட்சுமி அம்மா அவர்கள் அமைந்தது. இப்போது பாடல்களுக்கு விளக்கமும் இசை அமைத்து கொடுப்பது உள்ளபடியே நம் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள். ஐயா அவர்கள் பல முறை பல தலைப்புகளே பல ஊர்களிலே தொடர்ச்சியாக 1 வருடம் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து உள்ளார்கள். தற்போது ஐயா அவர்கள் இப்போது தனது நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஐயா, ஐயா வணக்கம், வந்தனம்.
ஐயா வணக்கம். ஐயா எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சோமசிங்கார நம தூய சந்தோட நம சூழும் வேதமுடி சூடரும் பாத நம காமசங்கார நம காதல் அன்பு ஆறும் அவர் காதலின் காருமமர் காசினன் பாத நம நாமம் அங்கு ஓதினர்கள் நாசமின்று ஆகி உடனாடரும் வீடு தரு ஞானசிம்பாதனம பிராமி பங்காள நம நான் உய்யுமாறுவரு ராமலிங்காய நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம ராமலிங்காய நம திருவரு பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் எல்லா உயிர்களும் பெற்று வாழ்க. பெரியோர்களே, எல்லாம் வல்ல அருத்திருஞ்சோதி ஆண்டவராகி திகழ்கின்ற திருவுருப்பிரகாச வள்ளல் பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலே நாம் இந்த அருப்பா அமுதம் என்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கும் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி திருவுருப்பிரகாச வள்ளல் பெருமான் எங்களுக்கு உள்நின்று இந்த கருத்துக்களை இங்கே இதை கேட்பவர்களுக்கு உணர்த்துவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய இந்த ஏற்பாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் எங்களை இந்த பணியை செய்வதற்கு எங்களை பணித்திருக்கக்கூடிய எங்களை ஆட்கொண்டிருக்கிற சத்குருநாதர் திருவற்பிரகாச வள்ளல் பெருமானுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி நிகழாலே வணங்கி மகிழ்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பதிவிலக்கம் என்கின்ற 6வது திருமுறையில் அமைந்திருக்கின்ற பதிகத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கு முன்பு போன மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்விலே நாம் 7 பாடல்கள் வரையும் சிந்தித்தோம். இந்த பாடல் 13 பாடல்கள் உள்ளதனாலும் இவை மிகவும் ஆழ்ந்த பொருட்செறிவு உடைய பாடல்கள் என்பதனாலும் இந்த ஏற்பாட்டின்படி நாங்கள் இதை 2 நிகழ்வாக இதை நாங்கள் தொடங்கினோம். அந்த வகையிலே வள்ளல் பெருமானுடைய அருளோடு முதல் நிகழ்வு முதல் பாடல் 7 பாடல் வரை முதல் நிகழ்விலே நடைபெற்றது. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது வள்ளல் பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு இந்த 8வது பாடலிருந்து 13வது பாடல் வரைக்கும் இன்றைக்கு நாம் சிந்திப்போம். அதற்கு முன்பு ஒரு சின்ன முன்னோட்டமாக இதுவரைக்கும் சென்ற வகுப்பிலே அதாவது சென்ற இந்த அருப்பா அமுதம் நிகழ்விலே ஒவ்வொரு பாடல்களிலும் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார் என்பதை ஒரே ஒரு வரி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வரியை மாத்திரம் சொல்லி உங்களுக்கு நினைவுபடுத்தி ஒரு தொடர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அதை சொல்லி இப்பொழுது நான் இந்த பாடலுக்கு நான் செல்ல விரும்புகிறேன். முதல் பாடலிலே அகரநிலை விலங்கு சத்தர் என்கின்ற அந்த பாடலிலே அந்த படிமுறைகளை எப்படி இறைவனிடத்திலிருந்து எப்படி அதாவது இறங்கு வரிசையாக இறைவனிடத்திலிருந்து பூதம் வரை பூத பகுதிகள் வரை எப்படியெல்லாம் யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் இந்த அருள் அரசாங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் நிகழ்த்தக்கூடிய இறைவன் ஒருவனே, அவனுடைய திருவருளாலே எல்லாம் நிகழ்கிறது என்பதை முதல் பாடலிலே குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக இயற்கை உண்மை என்கின்ற தன்மையை விரிவாக இரண்டாவது பாடலிலே வெளிகளை குறித்து பேசினார். அதற்கு அடுத்ததாக மூன்றாவது பாடலிலே விளக்கம், இயற்கை விளக்கம் என்பதை குறித்து வளர்ப்பெருவான் மிக தெளிவாக நமக்கு விளக்கினார்கள். அதற்கு அடுத்ததாக நான்காவது பாடலிலே இயற்கை இன்பத்தை குறித்து, இந்திரிய இன்பம் முதற்கொண்டு சிவானந்த இன்பம் வரை எல்லா இன்பத்தையும் அந்த பாடலிலே குறிப்பிட்டு, இந்த எல்லா இன்பமுமாக விளங்கக்கூடியவர் திருச்சிற்றம்பலத்திலே விளங்குகின்ற ஒரே கடவுள், அது அருட்பெருஞ்சோதி பெரும்பதி என்று குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக எல்லாம் தானால் எல்லாம் உடையதுவாய் விளங்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பரமாம் தன்மையை அந்த ஐந்தாவது பாடலிலே குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக அறிவு நிலைகளை பற்றி, இந்திரிய அறிவு முதற்கொண்டு சுத்த சிவ நிலையில் தோன்றக்கூடிய அந்த அறிவு ஈராக இருக்கக்கூடிய அத்துணை அந்த அறிவு நிலையும், இந்த அறிவு நிலைக்கெல்லாம் ஆதாரமாக இறைவன் விளங்குகின்றான் என்பதையும் அந்த ஆறாவது பாடலிலே குறிப்பிட்டார். ஏழாவது பாடலிலே இறைவனுடைய வியாபகத்தன்மை, இறைவன் எப்படி அண்டபிண்டம் முதலிய எல்லாவற்றிலும் நிறைந்து விளங்குகின்றான் என்கின்ற கருத்தை மிக அழகாக வளர்ப்பெருமான் குறிப்பிட்டார். இப்பொழுது நாம் எட்டாவது பாடலை நாம் சிந்திப்போம். இந்த எட்டாவது பாடலிலே வள்ளல் பெருமான் இறைவன் தத்துவங்களையெல்லாம் கடந்து சன்மாத்திர பொருளாக நிற்கின்றான் என்கின்ற கருத்தை இந்த எட்டாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார். பாரொடு நீர் கனல் காற்று ஆகாயம் எனும் பூதப்பகுதி முதல் பகர்நாத பகுதி வரையான ஏற்பெரு தத்துவ உருவாய் தத்துவ காரணமாய் இயம்பிய காரணம் முதலாய் காரணத்தின் முடிவாய் நேர் உறும் அம்முடிவு அனைத்தும் நிகழ்ந்திடும் பூரணமாய் நித்தியமாய் சத்தியமாய் நிர்குண சிற்குணமாய் ஓர் தரு சன்மாத்திரமாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டிய என்பது இந்த எட்டாவது பாடல். இதுல மிக முக்கியமான ஒரு கருத்தை வளர்ப்பெருவான் குறிப்பிடுகிறார். இதனுடைய பொதுவான கருத்து இறைவன் தத்துவங்களை கடந்து இருக்கிறான் என்பது. இப்பொழுது பாரோடு நீர் என்று சொல்கிறார். பார் என்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும், இந்த உலகம் பூமி என்று பொருள். அதற்கு அடுத்ததாக நீர் என்பது தண்ணீர், கனல் என்பது நெருப்பு, காற்று என்பது வாயு காற்று, ஆகாயம் என்பது வெளி. இப்படி இந்த ஐந்தும் பஞ்சபூதங்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த பஞ்சபூதங்களுடைய கலவைதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிண்டங்களும். நாம் முதற்கொண்டு ஒரு செடி முதற்கொண்டு ஒரு கொடி முதற்கொண்டு ஒரு அசையும் அசையா முதற்கொண்டு எல்லாமே இந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு தொகுதியாக இருக்கிறது. இதனுடைய கூட்டு தான் அப்படி இருக்கிறது. ஆக இது பூத பகுதி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இதை நாம் முன்னமே நம்முடைய இந்த இதற்கு முன்பு உள்ள விளக்கத்திலே மிக விரிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த ஐந்து பஞ்சபூதங்களுடைய கலப்பில் இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் பூத பகுதி என்று பெயர். இப்பொழுது 36 தத்துவங்கள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். முன்னவே நம்முடைய அருப்பெருஞ்சோதி அட்டகம் முதலிய அருத்தாமதம் நிகழ்ச்சியிலே கூட அதை ஓரளவுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய தலைப்பு என்பதினாலே இங்கே வள்ளல் பெருமான் பூமி என்பது தத்துவத்தினுடைய தொடக்கம், அதாவது ஆன்ம தத்துவம் தொடங்குகின்ற இடம் பூமி. பூமிக்கு அடுத்ததாக இந்த பஞ்சபூதங்களும், அதற்கு அடுத்ததாக இந்திரியங்களும், ஞானேந்திரியமும் கண்ணேந்திரியமும், அதற்கு அடுத்ததாக அதனுடைய புலன்களும், அதற்கு தன்மாத்திரைகளும் கரணங்களும், இதையெல்லாம் சேர்த்து 26 தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்களாக வரும். அதற்கு அடுத்ததாக இந்த ஆன்ம தத்துவங்களை இயக்கக்கூடிய வித்யா தத்துவங்கள், காலம் நியதி முதலிய இந்த தத்துவங்கள் எல்லாம் இதை வித்யா தத்துவம் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடுத்ததாக சிவ தத்துவம் என்பது வரும். சிவ தத்துவத்தினுடைய முடிவு நிலை நாதம், நாதத்திலே சிவ தத்துவம் நிறைவுறுகிறது. ஆக முதல் தத்துவம் பூமி தார் தத்துவம், கடைசி தத்துவம் நிறைவு நிலையிலே கடைசி தத்துவம் நாக தத்துவம். இப்போ இது வள்ளலார் 36 தத்துவங்களையும் எவ்வளவு ஒரு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். 36 தத்துவங்களையும் இந்த சிறிய பாடலிலே சொல்ல முடியாது. அதனாலே வள்ளல் பெருமானுடைய இந்த அந்த பாவினுடைய திறம் இது முதலாக இது நிறைவாக என்று அழகாக சொல்லிவிட்டார். இப்பொழுது பாரொடு என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களையும் குறிப்பிட்டு அந்த பகர் நாத பகுதி சிவ தத்துவம் உடைய இருக்கக்கூடிய அந்த நாத பகுதி வரையான ஏற்பெரு தத்துவ உருவார். ஏற்பெரு என்று சொன்னால் மேலோங்கி போவது. இப்பொழுது பூமியிலே தொடங்கக்கூடிய இந்த தத்துவம் ஒவ்வொன்றாக கடந்து 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 நாக தத்துவம் வரை போகிறது. அதனால ஏற்பெரு தத்துவம், ஏறி போகிற தத்துவம், மேலே போகிற தத்துவம் என்று அதற்கு பெயர். ஏற்பெரு தத்துவ உருவாய் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இறைவன் இந்த பார் முதலிய தத்துவமாகவும் நாதம் முதலிய தத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமுமாக அந்த இறைவனே இருக்கிறான். அவனே அந்த தத்துவ உருவாக இருக்கிறான். அதாவது இறைவன் எல்லாமுமாக இருக்கிறான் என்பது நமக்கு தெரிந்தது. இறைவன் அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியும் இருக்கிறான். அதோடு எல்லா பொருட்களிலேயும் எல்லா உயிர்களிலேயும் கலப்பாக இருந்து அந்த உயிர்களையும் அவன் நிகழ்த்துவதற்காக அப்படி இருக்கிறான். எனவே அந்த வகையிலே எல்லா பஞ்சபூதம் முதற்கொண்டு நாக தத்துவம் வரை இருக்கக்கூடிய எல்லாமுமாக இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்பெரு தத்துவ உருவா என்பது வரைக்கும் கூறுகிறார். இதற்கு அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டியது மிக முக்கியமான கருத்து. இங்கே கொஞ்சம் தத்துவ கருத்துக்களை வள்ளல் பெருமாள் மிகச்செறிவாக சொல்கிறார். இந்த பாடலே முழுவதும் தத்துவ கருத்துக்களாலே வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார். இப்பொழுது இங்கே ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார். இந்த வார்த்தையை நாம் மிகவும் சிந்திக்க வேண்டிய வார்த்தை, தத்துவ காரணமாய் என்று சொல்கிறார். இப்பொழுது தத்துவமாகவே இறைவன் இருக்கிறான். தத்துவமாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த தத்துவங்களுக்கு காரணமாகவும் இருக்கிறான். இப்பொழுது தத்துவத்துக்கு காரணம் என்ன என்பதை வள்ளல் பெருமான் இங்கே சொல்லவில்லை. அப்பொழுது தத்துவத்துக்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் சாஸ்திர கருத்துக்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. தத்துவத்திற்கு காரணம் எது என்று சொன்னால், தத்துவத்திற்கு காரணம் ஒவ்வொரு தத்துவத்திற்கும் ஒவ்வொரு மாயை காரணமாக இருக்கிறது. இப்பொழுது அசுத்த தத்துவம், அசுத்த மாயை என்பது கீழான தத்துவம். அதாவது கீழான தத்துவமாகிய ஆன்ம தத்துவம் அசுத்த மாயிலிருந்து தோன்றியது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது சுத்த அசுத்த மாயை. அதிலிருந்து தோன்றியது காலம், நியதி முதலிய வித்யா தத்துவங்கள். அதற்கு அடுத்ததாக சிவ தத்துவம். அந்த சிவ தத்துவத்திலிருந்து தோன்றி அந்த சுத்த மாயையிலிருந்து தோன்றியது சிவ தத்துவம். இப்பொழுது அசுத்த மாயையிலிருந்து தோன்றியது அசுத்த மாயை, அந்த அசுத்த மாயையிலிருந்து தோன்றியது ஆன்ம தத்துவம். அப்ப ஆன்ம தத்துவத்திற்கு காரணம் அசுத்தமாயி. அதற்கு அடுத்தது வித்யா தத்துவத்திற்கு காரணம் அசுத்தா சுத்தமாயி. அதற்கடுத்தாக சிவ தத்துவத்திற்கு காரணம் சுத்தமாயி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே இதை நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த மூன்று தத்துவத்திற்கும் இந்த 36 தத்துவத்தில் மூன்றாக பிரித்து அந்த மூன்றும் ஒவ்வொரு மாயையிலிருந்து தோன்றியது என்று வைத்தால், இந்த அசுத்தமாயி சுத்தமாயி அசுத்தாசுத்தமாயி என்பது இந்த தத்துவங்களுக்கு காரணமாக இருக்கிறது. ஆக இறைவன் எப்படி இருக்கிறான்? இந்த பொருளுக்கும் அவனே காரணமாக இருக்கிறான். இந்த தத்துவமாகவும் அவன் இருக்கிறான், தத்துவங்களுக்கு காரணமாகவும் இருக்கிறார். வள்ளல் பெருமான் அதற்கு மேலே இன்னும் கொஞ்சம் நுட்பமாக போய் ஒரு கருத்தை சொல்லுகிறார். தத்துவ காரணமாய் இயம்பிய காரண முதலாய் என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது இந்த தத்துவங்களுக்கு காரணம் மாய், அசுத்த மாயை சுத்த மாயை அசுத்தாசுத்த மாயை என்பது தத்துவங்களுக்கு காரணம். இந்த காரணத்திற்கு முதல் என்று ஒன்று உண்டு, முடிவு என்று ஒன்று உண்டு. இந்த காரணத்துக்கு முதல் என்பது மாயை. இப்பொழுது மாயையே பிரிந்து பலவாக பிரிந்து மாயை மாயையினுடைய முதல் தரம் சுத்த மாயையாகவும் அதற்கு அடுத்த தரம் அசுத்தாசுத்த மாயையாகவும் அதற்கு அடுத்த தரம் அசுத்த மாயை அதாவது பிரகிருதி மாயையாகவும் பிரிந்திருக்கிறது. ஆக இப்பொழுது இந்த காரணத்துக்கு முதல் எது என்று சொன்னால் மாயை. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் இறைவன் மாயையினாலே உற்பத்தி செய்திருக்கிறான். மாயை என்பது ஒரு மண் போன்றது, மண் இல்லாமல் குடம் செய்ய முடியாதது போல மாயை இல்லாமல் இந்த வடிவங்களை நாம் உண்டாக்க முடியாது. அதனால்தான் நாம் சாதாரணமாக பேசுகிறவர்கள் சொல்வார்கள், எல்லாம் மாயை, இந்த உலகத்தில் எல்லாம் மாயை, எல்லாம் மாயா என்றெல்லாம் சொல்வார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மாயையிலே தோன்றிய பொருட்கள் ஒரு காலத்திலே தோன்றி ஒரு காலத்திலே முடிந்து விடக்கூடியவைகள், அவைகள் நிலை பெற்று இருக்காது. அதனாலே நாம் உலக வழக்கத்திலே எல்லாம் மாயை என்று சொல்கிறோம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இறைவன் மாயையாலே இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறான். இந்த அண்ட பிரபஞ்சங்கள் எல்லாம் எதிலிருந்து தோன்றியன என்றால் மாயையிலிருந்து தோன்றியன. மண்ணிலிருந்து குடம் பானை தோன்றியது போல இந்த உலகம் எல்லாம், அந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் மாயையிலிருந்து தோன்றியன என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது இந்த மாயையிலிருந்து தோன்றியதினாலே இதற்கு காரணம் இந்த தத்துவங்கள், அந்த தத்துவங்களாக இறைவன் இருக்கிறான். தத்துவங்களுக்கு காரணமான அசுத்தாசுத்த மாயையாகவும் அதற்கு காரணமான மாயையாகவும் இறைவன் இருக்கிறான். இப்பொழுது காரணத்தினுடைய முதல் என்பது மாயை என்று பார்த்தோம். அப்பொழுது காரணத்தினுடைய முடிவு என்ன என்று சொன்னால் அதுதான் அருட்சக்தி. இறைவனுடைய அருட்சக்தி தான் அந்த மாயை, அந்த காரணத்தினுடைய முடிவு. அதாவது இதை எப்படி முடிவு என்று சொல்லலாம் என்று சொன்னால், இறைவனுடைய அருளாணையை ஏற்று அந்த அருளாணையின்படிதான் இந்த மாயையிலிருந்து உலகங்கள் உற்பத்தி ஆகின்றன. அதனாலே காரணத்தினுடைய முடிவாக அருள் சக்தி விளங்குகின்றார். இப்பொழுது அதற்கு அடுத்ததாக விடல் பெருமான் சொல்கிறார், ஏற்பெரும் தத்துவ உருவாய் தத்துவ காரணமாய் இயம்பிய காரணம் முதலாய். இதுதான் காரணத்தினுடைய முதல் என்று சொன்னார். அதற்கு அடுத்ததாக காரணத்தின் முடிவாய். இப்பொழுது எல்லாமமாக இறைவன் இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக நேரரும் அம்முடிவனைத்தும் நிகழ்ந்திடும் பூரணமாய். சரி, இந்த பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள் முதலாகவும் நாத நீராகவும் இருக்கக்கூடிய தத்துவங்கள், தத்துவங்களுக்கு காரணமான மூன்று வகையான மாயை, அந்த மாயைக்கு காரணமான மிக அதாவது பெரிய மாயையாக இருக்கக்கூடிய முதல் மாயை, அந்த மாயையினுடைய நிறைவுநிலையாக இருக்கக்கூடிய அருள் சக்தி, இதெல்லாம் எங்கே இருந்து நிகழ வேண்டும்? இதற்கெல்லாம் ஒரு இடம் வேண்டும் அல்லவா? இது எங்கே இருந்து நிகழ முடியும்? இப்பொழுது நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் உட்காருவதற்கு ஒரு இடம் வேண்டும், நமக்கு அதை பேஸ் என்று சொல்லுவோம். அதற்கு ஒரு அடிப்படை வேண்டும். ஒரு வீடு என்று சொன்னால் அதற்கு ஒரு கட்டடம் வேண்டும். நாம் ஒரு பொருளை வைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு பகுதி வேண்டும், அதை தாங்கி தெரிப்பதற்கு. அப்படி இந்த தத்துவங்கள் எல்லாம், இந்த அண்டாண்ட கோடி பிரபஞ்சங்கள் எல்லாம் எதிலே நிகழ்கின்றன என்று சொன்னால், அதுதான் இந்த பூரணத்திலே நிகழ்கின்றன. இறைவனே அந்த பூரணமாக இருக்கிறான். அந்த பூரணத்திலே இவையெல்லாம் நிகழ்கின்றன என்று குறிப்பிடுகிறார். ஆக தத்துவமாகவும், தத்துவத்திற்கு காரணமாகிய மூன்று வகை மாயையாகவும், அதற்கு முதற்காரணமாகிய மாயையாகவும், அதனுடைய அந்தமாக இருக்கக்கூடிய அருள் சக்தியாகவும், இவையெல்லாம் நிகழ்கின்ற இடமாகவும் இறைவனே விளங்குகின்றான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். அதற்கு அடுத்ததாக இறைவன் எப்படி இருக்கிறான்? நித்தியமாய் என்றைக்கும் உள்ள நித்திய பொருளால் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாக விளங்குகின்றான். சத்தியமாய் என்றைக்கும் மாறுபாடு இல்லாத பொருளாய் அவன் விளங்குகின்றான். அதற்கு அடுத்ததாக நிர்குண சிற்குணமாய் விளங்குகின்றான். நிர்குணம் என்று சொன்னால் அவனுக்கு என்று ஓர் இன்னது என்று ஒரு குணத்தை நாம் சொல்ல முடியாது. அவன் குணங்களையெல்லாம் கடந்த ஒரு தரம் பொருளாக இருக்கிறான். ஆனால் அவன் சிற்குணமாய் இருக்கிறான். உயிர்களிடத்திலே இறங்கி வருகிற போது அவன் அறிவு ஞான உருவனாகி எல்லா உயிர்களுக்கும் இடம் தரக்கூடியவனாகி சித்து என்கின்ற அறிவு வடிவானவனாக இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், சன்மாத்திரமாய் இருக்கிறான். இங்கே சன்மாத்திரம் என்கின்ற ஒரு சொல் நமக்கு புதிதாக இருக்கும். சன்மார்க்கம் என்று சொன்னால் சத்து பிளஸ் மார்க்கம் என்று பிரிக்க வேண்டும். அதுபோல சன்மாத்திரம் என்று சொன்னால் சத்து பிளஸ் மாத்திரம், அதாவது இறைவன் அறிவு வடிவமாக இருக்கிறான், ஞானஸ்வரூபமாக இருக்கிறான். அப்படி ஞானஸ்வரூபமாக அந்த திருச்சிற்றம்பலத்திலே ஒரே கடவுள் விளங்குகிறார். அவரே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். நாம் இப்போது தில்லையிலே அல்லது பல இடங்களிலே நாம் நடராஜ பெருமானை ஒரு உருவமாக வைத்து நாம் வழிபாடு செய்கிறோம், நாம் வழிபடுகிறோம். அது ஒரு ஒரு அது ஒரு நொட்டேஷன் என்று சொல்லலாம், அது ஒரு குறியீடு மாத்திரமே. இறைவன் அந்த இடத்திலே இருந்து அருள் பாலிக்கின்றான், அம்பலத்திலே விளங்குகின்றான் என்கின்ற ஒரு செய்தியை உணர்த்துவதற்காகத்தான் நாம் அப்படி ஒரு நிலையை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவன் உண்மையாக எப்படி அவன் இருக்கிறான் என்று சொன்னால், அவன் சன்மாத்திரமாய் இருக்கிறான், ஞான சுரூபமாய் இருக்கிறான், ஞானமே மாத்திரமாய் வேறு கலப்பில்லாதவனாகி ஞான உருவனாகி அவன் அறிவப்பொருளாகி திருச்சிச்சம்பளத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றான். நிறைவு கருத்தாக இறைவனே தத்துவமாகவும் தத்துவத்திற்கு காரணமாகவும் காரண முதலாகவும் காரண முடிவாகவும் எல்லாபமாயிருந்து இவையெல்லாம் நிகழ்கின்ற பரம் பொருளே எல்லாம் வல்ல அந்த பூரணமே இவையெல்லாம் நிகழ்வதற்கு இடமாக இருந்து நித்தியமாய் சத்தியமாய் குணங்கள் ஏதும் இல்லாதவனாகி ஞான உருவனாகி திருச்சிச்சம்பளத்திலே ஓங்குகின்றான். அவனே கடவுள், அவன் ஒருவனே கடவுள். அந்த அருப்பெருஞ்சோதியாகிய பெரும்பதியே எல்லா தெய்வங்களுக்கும் தொழில் வழங்கி எல்லாவற்றையும் நடத்துகின்ற பெருங்கடவுள் என்பதை உணர்வோம். அவனே தனிக்கடவுள் என்று வள்ளல் பெருமான் இங்கு அழகாக சொல்கிறான். தனிக்கடவுள் என்றால் வேறு யாரையும் கடவுள் என்று சொல்ல முடியாது. அவன் ஒருவனே தனிப்பெரும் தெய்வம். அந்த அருப்பெரும் ஜோதியை இந்த கருத்துக்களை எல்லாம் உணர்ந்து சிந்திப்போம். இப்பொழுது அம்மையார் இந்த பாடலை பாடுவார்கள்.
பகுதி முதல் பகநாட பகுதி வரையான பாருடு நீர் கனல் காற்றாகாயம் எனும் போத பகுதி முதல் பகநாட பகுதி வரையான ஏற்பெரு தத்துவ உருவாய் தத்துவ காரணமாய் இயம்பிய காரண முதலாய் காரணத்தின் முடிவாய் நேருரு அம்முடிவனைத்தும் நிகண்டிடு பூரணமாய் நித்தியமாய் சத்தியமாய் நிற்குணசே குணமாய் நேருரு அம்முடிவனைத்தும் நிகண்டிடு பூரணமாய் நித்தியமாய் சத்தியமாய் நிற்குணசே குணமாய் ஓர்த்தரு சன்மாத்திரமாம் திருச்சிற்றம்பலத்தே போங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர் போங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர் போங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர்.
நன்றி. இப்பொழுது நாம் இரண்டாவது நிலையில இருக்கக்கூடிய பாடலை நாம் இப்போது சிந்திக்கலாம். இது 9வது பாடல். நாம் இப்போது சிந்திப்போம். இரவி மதி உடுக்கல் முதல் கலைகளெல்லாம் தம்மோர் லேசமதான் என் கடந்தே இலங்கிய திண்டாண்டம் பரவு மற்ற பொருட்கள் உயிர்திரல்கள் முதல் எல்லாம் பகர் அகத்தும் புறத்தும் அகப்புறத்துடன் அப்புறத்தும் விரவியெங்கும் நீக்கமர விளங்கி அந்தமாதி விளம்பரிய பேரொலியாய் அவ்வொலி பேரொலியாய் உறவுரு சின்மாத்திரமாம் திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இங்கே வள்ளல் பெருமான் இரவி மதி உடுக்கல் என்று மூன்று ஒளிர்கின்ற பொருளை முதற்கண் குறிப்பிடுகிறார். இரவி என்பது சூரியன், மதி என்பது சந்திரன், உடுக்கல் என்பது நட்சத்திரங்கள். நாம் உலகத்திலே பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம் கண்ணாலே நாம் பார்க்கிறோம். இரவிலே எண்ணிக்கை இல்லாத நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நம்முடைய சூரியனை போல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிகப்பெரிய கோள்களாக இருக்கிறது. அவைகள் மிகப்பெரிய கோள்களாக இருப்பதினாலே நம்முடைய கண்ணுக்கு நாம் இங்கே பார்க்கிற போது ஒரு சின்ன புள்ளி போல தெரிகிறது. ஆனால் அதன் அருகிலே போனால் சூரியனை விட ஆயிரம் 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 கோடி மடங்கு பெரிய கிரகங்கள் இந்த அண்ட பிரபஞ்சங்களிலே இருக்கின்றன என்பதை நாம் அறிவியல் மூலமாக உணரலாம். இப்பொழுது வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்லுகிறார்கள், இரவி மதி உடுக்கல் முதல் கலைகள் எல்லாம் தம்மோர் லேசமதா என்று குறிப்பிடுகிறார். அதாவது பலவேறு சூரியன், பலவேறு சந்திரன், பலவேறு நட்சத்திரங்கள் முதலிய கலைகள். இங்கே கலைகள் என்று சொன்னால் ஒளிர்கின்ற பொருள்கள் என்று அர்த்தம். இப்போது நாம் சாதாரணமாக சொல்வோம், சந்திரனுடைய கலை குறைந்திருக்கிறது, சந்திரனுடைய கலை குறைய குறைய அது அமாவாசையாகும், கலை மிக மிக அது பௌர்ணமியாகும். அதனாலே கலை என்று சொன்னால் அவைகளெல்லாம் ஒளிரக்கூடிய பொருட்கள் என்று அர்த்தம். எனவே இப்படிப்பட்ட இந்த நட்சத்திரம், சூரியன், சந்திரன் முதலிய இந்த பொருட்கள் எல்லாம் தம்மோர் லேசமதாய் இறைவனுடைய திருச்சிற்றம்பலத்திலே மிக மிக அனுத்துவமாக இதெல்லாம் இருக்கிறது. எதெல்லாம் வள்ளல் பெருமான் உடுக்கல் என்று சொல்லுகிறார். உடுக்கல் என்று சொன்னால் கல் என்று பண்ணை விகுதியிலே சொல்லுகிறார். அப்படி என்றால் எண்ணிக்கையில்லாத அளவு கடந்த இந்த கோள்கள் எல்லாம் கேலக்சி என்றும் மில்கிவே என்றும் நாம் குறிப்பிடக்கூடிய இவைகள் எல்லாம் இறைவனுடைய திருச்சமூகத்திலே ஒரு அணுமாத்திரமாய் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக என் கடந்தே இலங்கிய பிண்டாந்தம் பரவுமற்றை பொருட்கள் உயிர்த்திரல்கள் முதலெல்லாம். அதற்கு அடுத்ததாக இங்கே வள்ளல் பெருமான் அடுத்தடுத்த செய்தியை சொல்கிறார், இதெல்லாம் லேசமதாய் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக என் கடந்தே, நாம் எண்ணிக்கையிலே சொல்ல முடியாது, எண்ணிக்கை இல்லாத இன்ஃபினிட்டி என்று சொல்வார்கள், அதே போல எண்ணிக்கையே இல்லாத அளவிட முடியாததாக பிண்டங்களும் அண்டங்களும் இருக்கிறது. அண்டங்கள் இருக்கிறது, அண்டங்களுக்குள்ளே பிண்டங்கள் இருக்கிறது. இப்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்த்திரல்களை கூட நம்மால் எண்ணி இத்தனைதான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மனிதர்களே நம்முடைய அறிவினுடைய வளர்ச்சியினாலே நாம் ஓரளவுக்கு நம் கண்ணுக்கு தெரிகின்ற மனிதர்களை கணக்கு போட்டு இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். ஆனால் எல்லா உயிர்த்திரல்களையும் நம்மால் கணக்கிட முடியுமா என்று சொன்னால் நாம் இருக்கிற இந்த பூமியிலேயே அதை கணக்கிட முடியாது. ஆனால் இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார், இந்தடந்து விளங்கிய பிண்ட அண்டம் எல்லாவற்றிலும் பரவுமற்றை பொருள்கள், அதாவது எண்ணிக்கையில்லாத அண்டங்கள், அதற்குள்ளே இருக்கிற பிண்டங்கள், அதற்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது நம்முடைய பூமியிலே இப்போது பஞ்சபூதம் போல பொருள்கள் இருக்கிறது, அதுபோல அந்தந்த கிரகங்களுக்கு அவரவர்களுக்கு வாழ்வதற்குரிய பொருட்கள், அந்த பொருட்களாகவும் உயிர்த்திரல்கள் முதல் எல்லாம் அங்கே வாழக்கூடிய பல்வேறு வகையான உயிர்த்திரல்கள், அதாவது பிண்டத்தில் தான் உயிர்த்திரல்கள் வாழ வேண்டும் என்ற அவசியம் அல்ல, பிண்டம் இல்லாத உயிர்த்திரல்களும் இருக்கிறது. அதாவது நம் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நுண்ணுயிர்கள் என்று சொல்லுகிறோமே அவைகள் எல்லாம் இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் வடிவம் கிடையாது, மிக நுண்ணிய வடிவத்தில் இருக்கிறது, அணுமாத்திரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உயிர்த்திரல்கள் எல்லாம் பகர் அகத்தும். இங்கே வள்ளல் பெருமாள் அகம் என்று சொன்னால் ஆன்மா என்று அர்த்தம், புறம் என்று சொன்னால் இங்கே அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய சன்மார்க்கத்திலே மிக ஒரு பாலபாடம் போல இருப்பது. அகம் ஆன்மா, அகப்புறம் ஜீவன், புறம் கரணம், புறப்புறம் இந்திரியம். ஆக இந்த நான்கிடத்திலேயும் கடவுள் பிரகாசம் உண்டு என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இது பிண்டத்திலே, அண்டத்திலே அகம் அக்னி, அகப்புறம் சூரியன், புறம் சந்திரம், புறப்புறம் நட்சத்திரம். இது பிண்டத்திலே சொல்கிறார். ஆக அண்டத்தில் நான்கிடத்திலேயும் பிண்டத்தில் நான்கிடத்திலேயும் கடவுளுடைய பிரகாசம் விளங்கி இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதே கருத்தை இங்கு சொல்லுகிறார். இப்படி இருக்கக்கூடிய அண்டம் பிண்டம், அதிலே வாழக்கூடிய பொருட்கள், அதிலே இருக்கக்கூடிய உயிர்த்திரல்கள், இந்த எல்லாவற்றிற்குள்ளும் இறைவன் அகத்தும் புறத்தும் அகப்புறத்துடன் அப்புறத்தும், இங்கே அப்புறம் என்பது புறப்புறம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்படி விரவி எங்கும் நீக்கமர விளங்கி இறைவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான், இந்த உலக உயிர்கள் எல்லாவற்றிற்குள்ளும் அந்த பொருட்களுக்குள்ளும் அந்த பொருட்களுக்கு உள்ளே அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் என்று சொல்லப்படுகிற ஆன்மா ஜீவன் கரணம் இந்திரியம் முதலிய எல்லாவற்றிற்குள்ளும் இறைவனே நீக்கமர நிரம்பி விளங்குகின்றான். இறைவனே நீக்கமர விளங்கி நமக்கு திருவருள் செய்கின்றான். இப்பொழுது இறைவனுடைய அந்த அவனுடைய அந்த நிலை நமக்குள் தங்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு எண்ணத்தை கூட எண்ண முடியாது. அதுதான் அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், வாயாகி வாயிறந்த மௌனமாகி மனமாகி மனங்கடந்த வாய்மையாகி என்று சொல்லுகிறார். இறைவனுடைய திருவருள் இல்லை என்று சொன்னால் நாம் பேசக்கூட முடியாது. இறைவனுடைய திருவருள் இல்லை என்று சொன்னால் நாம் சிந்திக்க முடியாது. இறைவனுடைய திருவருள் இல்லை என்று சொன்னால் அவனுடைய அந்த நிலை நமக்குள் இல்லை என்று சொன்னால் அவனுடைய பிரசன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அவனுடைய இருப்பு நம்மிடத்திலே இல்லை என்று சொன்னால் நாம் சுவாசிக்க கூட முடியாது. அப்படிப்பட்டவன் அந்த இறைவன் அவனுடைய பெரும் கருணையினாலேதான் நாம் வாழுகிறோம். எனவே இறைவன் இப்படி எல்லா இடத்திலேயும் இருக்கிறான். எப்படி இருக்கிறான் அந்த இறைவன் என்று சொன்னால் விளம்பரிய பேரொளியாய், அவனை இவ்வளவு ஒளி கலைகளை உடையவன், இவ்வளவு ஒளிநிலையை உடையவன் என்று நம்மால் சொல்ல முடியாது. விளம்புதல் என்றால் விளக்கமாக சொல்லுவது, அப்படி நம்மால் சொல்ல முடியாது. அப்படி விளம்பரிய பேரொளியாய், சொல்லுவதற்கு அரிய பெரிய பேரொளியாக இறைவன் இருக்கிறான். அது மாத்திரம் அல்ல, அதற்கும் அந்த ஒளிக்குள்ளும் இப்பொழுது நாம் காணக்கூடிய ஒரு ஒளி பேரொளி என்று சொன்னால் நம்மால் காண முடியாத அருவ ஒளிகள் எல்லாம் இருக்கிறது, பெரிய பெரிய ஒளிகள். அந்த பேரொளியாகவும் அந்த பேரொளியும் கடந்த பேரொளியாகவும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறார். அடுத்ததாக உறவுரு சின்மாத்திரமாய் திருச்சிற்றம்பலத்தேன் ஊங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் என்று சொல்கிறார். உறவுரு என்று சொன்னால் வலிமை பொருந்திய வலிமையுடைய அருளாற்றலே ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய அந்த திருச்சிற்றம்பலத்திலே ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் இருக்கிறார். அந்த ஒருவர் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் பதி என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த பாடலுடைய நிறைவுக்காக இரவி அதாவது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதலியவைகள் எல்லாம் ஒரு லேசமாக இருக்கிறது இறைவனுடைய திருவடிக்கு. அப்படி இறைவன் அவ்வளவு பெரும்புள்ளாக இருக்கிறான். அண்டாண்டங்கள் எல்லாம் ஒரு சிறிய அணுமாத்திரமாய் இருக்கும்படியாக இறைவன் விளங்குகின்றான் என்று விழல் பெருமான் குறிப்பிட்டு, அப்படி இருக்கக்கூடிய இந்த திருச்சிற்றம்பல அந்த வெளியிலே இறைவன் அவ்வளவு பெரிய வெளியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் என்ன செய்கிறான், அந்த பெரிய நிலையிலே இருந்தாலும் கூட அவன் எல்லா அண்டபிண்டங்களுக்குள்ளும் எண்ணிக்கையில்லாத அண்டபிண்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்குள்ளும், எவ்வளவு உயிர் திறன் இருக்கிறதோ அவ்வளவு உயிர் திறனுக்குள்ளும், எவ்வளவு அண்டங்கள் இருக்கிறதோ அவ்வளவு அண்டங்களுக்குள்ளும் அவனுடைய இருப்பு இருக்கிறது. ஒரு சின்ன ஃபிளை அதாவது ஒரு சின்ன பூச்சி பறந்து போனால் அந்த பூச்சிக்குள்ளும் இறைவனுடைய இருப்பு இருக்கிறது, ஒரு அணுக்குள்ளும் இறைவனுடைய இருப்பு இருக்கிறது. எனவே அவன் அப்படி அந்த உயிர்களுக்கெல்லாம் சாதாரணமாக இல்லாமல் நான்கிடத்தில் இருக்கிறான். அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்கின்ற நான்கிலத்திலேயும் நிரம்பி இருந்து அந்த உயிர்கள் இயங்குவதற்கு அவன் திருவருள் செய்கிறான். அவன் மிகப்பெரிய பேரொளியாக இருந்து அவன் திருவருள் செய்கிறான் என்கின்ற கருத்தை இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு குறிப்பிட்டார்கள். இந்த கருத்தை அன்பர்கள் ஊன்றி சிந்திக்க வேண்டும். இறைவன் இல்லையேல் நாம் அணு கூட அசைக்க முடியாது, நம்முடைய மூச்சு கூட நமக்கு போகாது என்பதை உணர்ந்து இறைவனுடைய திருவடியிலே நாம் எண்ணத்தை செலுத்த வேண்டும். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
இறுதி மதி ஒடுக்கல் முதல் கலைகள் எல்லாம் தம்மோசமதாயின் கடந்தே இலங்கிய பிண்டாண்டம், இறவி மதி ஒடுக்கல் முதல் கலைகள் எல்லாம் தம்மோல் சமதாயின் கடந்தே இலங்கிய பிண்டாண்டம், பரவு மற்றை பொருள்கள் உயிர் திரள்கள் முதல் எல்லாம் பகர் அகத்தும் புறத்தும் அகப்புறத்துடன் அப்புறத்தும், இரவி மதி உடுக்கல் முதல் கலைகள் எல்லாம் தம்மோர் லேசமதாயின் கடந்தே இலங்கிய பிண்டாண்டம், பரவு மற்றை பொருள்கள் உயிர்த்திரள்கள் முதல் எல்லாம் பகர் அகத்தும் புறத்தும் அகப்புறத்துடன் அப்புறத்தும், விரவி எங்கும் நீ கமர விளங்கி எந்த மாதிர் விளம்பரிய பேரொளியாய் அவ்வொளி பேரொளியாய், விரவி எங்கும் நீ கமர விளங்கி எந்த மாதிர் விளம்பரிய பேரொளியாய் அவ்வொளி பேரொளியாய், உடவுரு சின்மாத்திரமாம் திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகிற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டேன். உறவுரு சின்னாத்திரமா திருச்சித்தம்பலத்தே, ஓங்குகிற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டேன். ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர், ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர்.
நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் 10வது பாடலை சிந்திப்போம். ஆற்று விடயானந்தம், தத்துவ ஆனந்தம், அநியோக ஆனந்தம், மதிப்பரு ஞானானந்தம், பேற்றுறும் ஆன்மானந்தம், பரமானந்தம் சேர் பிரமானந்தம், சாந்த பேரானந்தத்தோடு இயற்றிடும் ஏகானந்தம், அத்துவிதானந்தம், இயன்ற சச்சிதானந்தம், சுத்த சிவானந்த ஊற்றுமதாம் சமரச ஆனந்த சபை தனிலே, ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இந்த 10வது பாடலிலே இறைவன் எல்லா வகையான ஆன்மாக்கள் அடையக்கூடிய எல்லா வகையான ஆனந்த விடயமாகவும் இறைவன் இருக்கிறான் என்கின்ற கருத்தை மிக விரிவாக வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறார். இதே பதிகத்திலே இன்பத்தை குறித்து, இயற்கை இன்பத்தை குறித்து எப்படி இந்த பாடல் அமைந்திருக்கிறதோ அதற்கு ஒத்த பாடலாகவே இந்த பாடலும் அமைந்திருக்கிறது. இங்கே வள்ளல் பெருமான் இறங்குபடியிலிருந்து ஏறுபடியாக கீழிருந்து மேல் நோக்கி போகிறார். இங்கே முதலிலே விடயானந்தம் என்று குறிப்பிடுகிறார். விடயம் என்பது இந்திரியம். நாம் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறோம், ஒரு சர்க்கரை சாப்பிடுகிறோம், ஒரு பழச்சாறு சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நாவிலே படுகிற போது ஒரு ஆனந்தம் நமக்கு உண்டாகிறது. இல்லது ஒரு காட்சியை பார்க்கிறோம், இந்திரியங்களினாலே இந்த ஏற்படக்கூடிய இந்த ஆனந்தங்கள் எல்லாம் இந்திரிய ஆனந்தம் என்று சொல்கிறார். இந்த இந்திரிய ஆனந்தமாகவும் இறைவன் இருக்கிறான். சரி, அந்த இந்திரிய ஆனந்தத்தை கடந்து அந்த தத்துவமாக இருக்கக்கூடிய இவைகளெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய இந்த மூன்று தத்துவங்களையும் கடந்தால் இந்த தத்துவ நிகரத்திலே ஒரு ஆனந்தம் தோன்றும். அந்த ஆனந்தத்திற்கு தத்துவானந்தம் என்று பெயர். இல்லை என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு தத்துவங்களினாலே ஒரு ஆனந்தம் ஏற்படும். இப்போது இப்படி நாம் வைத்துக் கொள்ளலாம். முதல்ல இந்திரியம் மாத்திரம் சொன்னால் அதற்கு அடுத்ததாக வித்யா தத்துவத்திலே சிவ தத்துவத்திலே நமக்கு பல ஆனந்தங்கள் ஏற்படும். அவை தத்துவ ஆனந்தம். அந்த ஆனந்தமாகவும் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னார். அந்த ஆனந்தத்தை கடந்த தத்துவ அதீதமாக இருக்கக்கூடிய ஆனந்தமாகவும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்கிறார். அதனாலே அதை பொதுவாக தத்துவ ஆனந்தம் என்று சொல்லிவிட்டார். அப்படி தத்துவ ஆனந்தமாகவும் இறைவன் இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக அணி யோகானந்தம். யோகம் என்பது அதாவது ஆன்மாவையும் மனத்தையும் ஒன்றுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி. இப்போது யோகம் என்றால் ஒன்றுபடுவது என்று பொருள். இரண்டு பொருள் ஒன்றுபட்டால் அதற்கு யோகம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் உடற்பயிற்சிக்கு யோகா என்று வைத்திருக்கிறோம். அது எந்த வகையிலே சரி என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் யோகம் என்பது மனமும் ஆன்மாவும் ஒன்றுபட்டு இறைவனுடைய திருவடியிலே நிற்கக்கூடிய அந்த ஒருமைத்தன்மையை யோகம் என்று சொல்வார்கள். அப்படி அந்த யோகத்தினுடைய நிறைவு நிலையிலே இறைவனுடைய திருக்காட்சி அவருடைய அகத்திலே தோன்றும், அந்த யோகிகளுடைய அகத்திலே தோன்றும். அப்படி அந்த யோகிகளுடைய அகத்திலே தோன்றக்கூடிய அந்த யோக ஆனந்தமாகவும் இறைவன் இருக்கிறான். அந்த யோகத்தினுடைய நிறைவு நிலைக்கும் மேல் செல்லுகிற போது அந்த யோகத்தினுடைய நிறைவு நிலையிலே ஞானம் தோன்றும். இறைவனுடைய அந்த காட்சிக்கு பிறகு அந்த யோகத்தினுடைய நிறைவிலே ஞானம் தோன்றும். அந்த ஞானம் தோன்றினால் அவன் எல்லா இடத்திலேயும் அந்த யோகி இறைவனை பார்க்க ஆரம்பிப்பான். முதலிலே யோகத்தின் போது ஓரிடத்திலே அல்லது ஓரிடத்திலேயே மனத்தை நிறுத்தி அல்லது ஒரு சாதனத்தை கொண்டிருந்தவன் யோகத்தினுடைய நிறைவிலே அவனுக்கு ஞானம் தோன்றும். அந்த ஞானம் வந்துவிட்டால் அவன் எல்லா உயிரிடத்திலேயும் இறைவனை பார்க்க ஆரம்பிப்பான். அப்படி பார்க்கக்கூடிய அந்த ஞான ஆனந்தமாகவும் இறைவன் இருக்கிறான். இப்படி இந்த நிலைகளெல்லாம் நாம் பெறுகிற போது நமக்கு தோன்றக்கூடியது பக்குவ நிலை. அந்த பக்குவ நிலை ஆன்மா ஆனந்தம் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த ஆன்மா ஆனந்தமாகவும் இறைவன் இருக்கிறான். அந்த ஆன்மா ஆனந்தத்தையும் கலந்த ஆனந்த நிலை பரமானந்தம். அந்த நிலையும் கடந்தது பிரமானந்தம். அந்த நிலையையும் கடந்தது சாந்த பேரானந்தம், அதாவது மௌன நிலை அல்லது மோன நிலை என்று சொல்லுவார்கள். இறைவன் எப்படி மோனப்பரம்புகளாயிருக்கிறானோ அந்த மாதிரி நிலையை அடையக்கூடிய அந்த நிலை மௌனானந்தம். அதற்கு அடுத்ததாக நாமும் இறைவனும் எல்லாரும் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய அந்த பெருவெளியை அடைவது, அந்த பெருவெளியிலே இருப்பது ஏகானந்தம். இறைவனும் தானும் ஒன்றாக போவது அத்துவித ஆனந்தம். இங்கே அத்துவிதம் என்று சொன்னால் இரண்டற்ற தன்மை என்று பொருள். அந்த அத்துவித ஆனந்தம் ஆக இப்படி இந்த ஆனந்தமாகவும் நிறைவாக சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம், அதாவது இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிலையிலே பெறக்கூடிய ஆனந்தமாகவும் நிறைவாக சுத்த சிவ ஆனந்தமாகவும் இறைவன் இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்பொழுது ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய விடய ஆனந்தம் முதல் நிறைவு நிலையிலே பெறக்கூடிய சுத்த சிவானந்தம் வரை எல்லா ஆனந்தமாகவும் இறைவன் இருக்கிறான் என்கின்ற கருத்தை வள்ளல் பெருமான் சொன்னார். இப்படிப்பட்ட அந்த இறைவன் எங்கிருக்கிறான் என்று சொன்னால் அவன் சமரச ஆனந்த சபை தனியிலே விளங்குகின்றான். இங்கே சமரச ஆனந்தம் என்று சொன்னால் ஆறு அண்டங்களுடைய முடிவிலே இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு சமரசம் என்று பெயர். இந்த ஆறந்த நிலையும் எல்லா நிலைகளுக்கும் மேற்பட்ட நிலையாக இருக்கிறது. எனவே எல்லாமே ஒடுங்கக்கூடிய, எல்லாமே சமரசமாகக்கூடிய, எல்லாமே ஒன்றுபடக்கூடிய அந்த இடமாக அந்த திருச்சிச்சம்பலம் இருக்கிறது. அப்படி அந்த ஒருமை திருநடனம் என்று வள்ளலுருமான் சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த ஒருமை திருநடத்தை செய்யக்கூடிய அந்த சமரச ஆனந்த சபையிலே கடவுள் விளங்குகின்றார். அவர் தனி கடவுள், அவர் ஒரே கடவுள். அவருடைய திருநட செய்கையால் தான் இந்த உயிர்களெல்லாம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும். ஆக நிறைவு கருத்தாக விடயானந்தம் முதல் யோகானந்தம் வரை அதற்கும் மேற்பட்ட பல ஆனந்த நிலைகளாகவும் நிறைவாக சுத்த சிவானந்தம், ஆன்மாக்கள் அடையக்கூடிய சுத்த சிவானந்த நிலையாக வரை அந்த கடைசி நிலை வரையும் அந்த இறைவனே அத்துணையுமாக இருக்கிறான். அந்த இறைவன், அப்படி இருக்கக்கூடிய இறைவன் ஒரே பொருள் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த அரிய கருத்தை நாம் சிந்திப்போம். இப்பொழுது அம்மையார் இந்த பாடலை பாடுவார்.
ஆத்விடயானந்தம் தத்துவ ஆனந்தம் அன்யோகானந்தமதிப்பரு ஞானானந்தம் ஆத்விடயானந்தம் தத்துவ ஆனந்தம் அன்யோகானந்தமதிப்பரு ஞானானந்தம் தேற்றரு ஆன்மானந்தம் பரமானந்தம் சே பிரமானந்தம் சாந்த பேரானந்தத்தோடு ஏற்றிடும் ஏகானந்தம் அத்துவிதானந்தம் இயன்ற சச்சிதானந்தம் சுத்த சிவானந்தம் ஊற்றமதாம் சமரச ஆனந்த சபைதனியிலே ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர்.
நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது 11வது பாடலை நாம் சிந்திப்போம். வகுத்த உயிர் முதற்பலவாம் பொருள்களுக்கும் வடிவம் வண்ணம் நல முதற்பலவாம் குடங்களுக்கும் புகுதல் புகுத்தலுறல் முதற்பலவாம் செயல்களுக்கும் தாமே புகழ்கரணம் உபகரணம் கருவி உபகருவி மிகுத்த உருப்பதிகரணம் காரணம் பல்காலம் விதித்திடும் மற்றவை முழுதும் ஆகி அல்லாராகி உகப்புறும்போர் சுத்த சிவானந்த சபைதனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவருண்டே கண்டீர். இப்பொழுது இந்த பாடல்களில் இந்த பாடல் கொஞ்சம் தத்துவ கருத்துக்கள் மிகவும் செறிவாக இருக்கக்கூடிய இந்த பாடல் கொஞ்சம் நுட்பமாக கேட்க வேண்டிய ஒரு பாடல். அதாவது இங்கே வள்ளல் பெருமான் வகுத்த உயிர் முதற் பலவாம் பொருள்களுக்கும் என்று குறிப்பிடுகிறார். இங்கே உயிர் பொருள் முதலாம் என்று சொன்னதினாலே இங்கே உயிர் பொருள் உயிர் அல்லாத பொருள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இங்கே வகுத்த என்று சொன்னால் யார் வகுத்த என்று சொன்னால் மாயை அருட்சக்தி முதலியவையாலே வகுக்கப்பட்டவைதான் இந்த உயிரும் இந்த உயிரல்லாத பொருள்களும். இவைகளுக்கெல்லாம் என்ன வேண்டும் என்று சொன்னால் வடிவம் வேண்டும், நிறம் வேண்டும், குணம் வேண்டும். இந்த இந்த எந்த பொருளாக இருந்தாலும் இது மூன்றும் நிச்சயமாக இருக்க வேண்டும். பொருட்களுக்கும் வடிவம் வண்ணம் நல முதற் பலவாங்குணங்களுக்கும் என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது இவைக்கு வடிவம் வேண்டும், ஒரு பொருள் இப்படி இருக்க வேண்டும். ஒரு இப்பொழுது ஒரு கீரையை பார்க்கிறோம், ஒரு கீரை எப்படி இருக்கிறது? பச்சை நிறத்தில் இருக்கிறது, ஒன்று சிகப்பு நிறத்தில் இருக்கிறது. ஏதாவது அதற்கு ஒரு வடிவம் வேண்டும், அதற்கு ஒரு குணம் வேண்டும், அதற்கு இப்படி இவைகள் வேண்டி இருக்கிறது. வண்ணம் நலம் முதற் பலவான் குணங்களுக்கும் இந்த குணங்களுக்கும் புகுதல் புகுத்தலுறல் முதற் பலவான் செயல்களுக்கும். அதாவது முதலிலே வடிவத்தை சொன்னா வடிவத்திற்கு நிறம் குணம் முதலியவை வேண்டும். அதற்கு அடுத்ததாக இப்போது செயலை சொல்லுகிறார். செயல் என்பது என்ன என்று சொன்னால் தோன்றல் தோற்றுவித்தல். அதுதான் இங்கே புகுத்தல் என்று சொல்லி சொல்கிறார். புகுதல் புகுத்தலுறல் என்று சொல்கிறார். ஆக இப்படி தோன்றல் தோற்றுவித்தல் ஆகிய இந்த செயல்களுக்கும் இறைவனே என்னவாக இருக்கிறான் என்று சொன்னால் முதற்பலவாம் செயல்களுக்கும் தாமே புகழ்கரணம் உபகரணம் கருவி உபகருவி. போது இறைவனே இந்த உயிர்கள் இருக்கின்றன, உயிர் அல்லாத பொருட்கள் இருக்கின்றன, அந்த உயிர்களுக்கு வண்ணம் வடிவம் முதலியவற்றை அமைக்க வேண்டும். அதை வள்ளல் பெருமான் இங்கே வடிவம் என்று சொன்னார். நிறம் குணம் முதலியவற்றை அமைக்க வேண்டும், இதை வடிவம் என்றார். தோன்றல் தோற்றுவித்தல் முதலியவைகளை செயல் என்றார் செயல் என்றார். இப்பொழுது இதெல்லாம் நடக்க வேண்டும் அல்லவா? இது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னென்ன வேண்டும் என்று சொன்னால் கரணம் உபகரணம் கருவி உபகருவி அதிகரணம் முதலியவை நமக்கு வேண்டியிருக்கின்றன. அதை இங்கே குறிப்பிடுகிறார். இங்கே இது எல்லாமுமாக இறைவன் இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். ஆனால் அது கரணம் என்று கரணம் என்று சொன்னால் அது அகக்கருவி என்று பெயர். இப்போது நம்மிடத்திலே மனம் இருக்கிறது. மனம் இருப்பதினாலே நாம் இயங்குகிறோம். நமக்கு மனம் இல்லை என்று சொன்னால் நம்மால் இயங்க முடியாது. மனம் இல்லை என்றால் மன இயக்கம் இல்லாதவர்களை நாம் என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம், மனநலம் இல்லாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்து விடுவோம். அதற்கு கரணம் என்று புத்தி மனம் சித்தம் அகங்காரம் முதலியவைகளை நாம் கரணம் என்று சொல்லுவோம். அப்படி அந்த அகக்கருவிக்கு கரணம் என்று பெயர். அந்த அகக்கருவிக்கு உபகரணம் உபகரணம் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடியது என்று பொருள். இப்பொழுது மனம் என்று சொன்னால் அதற்கு புத்தி சித்தம் அகங்காரம் முதலிய உபகரணங்கள் இருக்கின்றன. உபகரணம் நாம் சாதாரண வழக்கில் உபகரணம் என்றால் ஏதோ ஒரு பொருள் என்று சொல்லுவோம். உபகரணம் என்று சொன்னால் அது உப என்று சொன்னால் துணை என்று பொருள். அதற்கு துணையாக இருக்கக்கூடிய கருவிகளாகவும் கரணங்களாகவும் இறைவன் இருக்கிறான். இந்த கரணம் என்பது வடிவம் இல்லாதது. இவைகள் ஒரு நாம் நம்முடைய மொபைலே நாம் சாப்ட்வேர் பயன்படுத்துகிறோம் அல்லவா, சாப்ட்வேருக்கு வடிவம் கிடையாது. நம்முடைய ஹார்டுவேருக்கு வடிவம் இருக்கிறது, சாப்ட்வேருக்கு வடிவம் இல்லை. ஆனால் அந்த ஹார்டுவேரிலே இருந்து சாப்ட்வேர் செயல்படுகிறது. அதே போல இந்த உடம்பிலே இருந்து மனம் முதலிய அந்த மென்பொருட்கள் அவைகள் செயல்படுகின்றன. அதை இந்த கால விளக்கிலே மென்பொருள் என்கிறோம், ஆனால் அதற்கு பெயர் கரணம் என்று பெயர். இப்பொழுது கம்ப்யூட்டருக்கு கரணம் எது? கம்ப்யூட்டருக்கு கரணம் அதற்குள்ளே இருக்கக்கூடிய சாப்ட்வேர். அதே போல நமக்கு கரணம் எது? புத்தி புத்தி மனம் சித்தம் அகங்காரம் முதலியவைகள் கரணம் உபகரணமாக இருக்கிறது. இவை எல்லாமுமாக இறைவன் விளங்குகின்றான். அல்லது இவை எல்லாவற்றுக்கும் இயக்குவதற்கு ஒரு மூலப்பொருளாக அதற்கு மூல காரணமாக இறைவன் இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக கருவி என்பது புறக்கருவிகள். நம்முடைய இந்திரியம் முதலியவைகள் எல்லாம் நமக்கு கருவிகள். உபகருவி என்பது இப்போது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் முதலியவைகள் கருவி உபகருவி என்று வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக வள்ளல் பெருமான் அதிகரணம் என்று சொல்கிறார். அதிகரணம் என்று சொன்னால் இந்த கருவி கரணங்கள் எல்லாம் ஓரிடத்தில் இருந்து இயங்க வேண்டும். அந்த அவைகள் இயங்குவதற்கு உரிய இடத்திற்கு பெயர் அதிகரணம். இப்போது நமக்கு அதிகரணம் எது என்று சொன்னால், இந்த பூமி, இந்த பார் என்கின்ற இவைதான் நமக்கு அதிகரணம். நாம் எல்லாம் இங்கிருந்து இயங்குகிறோம். எனவே அப்படிப்பட்டவனாகவும் இறைவன் இருக்கிறான். அதை தொழல் பெருமான் சொல்கிறார், உகல்கரணம், உபகரணம், கருவி, உபகருவி என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது மிகுத்த உருபதி கரணம், காரணம், பல்காலம். இப்பொழுது இந்த அதிகரணமாகும், இங்கே பதிகரணம், உருப்பதிகரணம் என்று சொல்கிறார். இது பதிகரணம் என்று சொல்லக்கூடாது, இது அதிகரணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ மிகுத்த உருப்பதிகரணம், மிகுத்த என்று சொன்னால் மேம்பட்டு விளங்கிய, விகுதியாக இருக்கக்கூடிய கரணங்கள். இப்படி இந்த அதிகரணமாகவும் இறைவன் இருக்கிறான். அதற்கு அடுத்ததாக இங்கே காலம் என்று சொல்லுகிறார். காலம் என்பது நமக்கு எல்லாம் தெரியும், பதிகரணம், காரணம், பல்காலம். இவைகளுக்கெல்லாம் மூல காரணமாகவும், அதாவது சோர்ஸ், மூலமாகவும் இறைவன் இருக்கிறான். அதற்கு அடுத்ததாக பல்காலம். பல்காலம் என்று சொன்னால் காலம் அன்றிலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அந்த காலமாகவும் விதித்திடம் மற்றவை முழுவதும் ஆகி, இங்கே வள்ளலார் சொல்லுகிறார், இதற்கு மேலும் பல நான் செயல்களை இந்த உலகத்திலே சொல்லிக் கொண்டே போகலாம், இன்னும் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. அதனாலே வள்ளலார் இதை நிறைவு செய்வதற்கு என்ன சொல்கிறார், விதித்திடம் மற்றவை முழுதும் என்று சொல்லிவிட்டார். எக்ஸெட்ரா என்று நாம் சொல்லுவோம் இல்லையா, இது தொடங்கி இன்னும் இன்னும் இருக்கிறது என்று சொல்வது போல, இந்த உயிர் முதலாம் இந்த பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் என்று தொடங்கி வள்ளல் பெருமான் அவைகளுக்கு வடிவு, அதற்கு செயல், அதற்கு கரணம், உபகரணம், கருவி, உபகருவி, அதிகரணம், அவைகளுக்கு காரணம், காலம் முதலிய எல்லாம் சொல்லி, இந்த எல்லாமுமாகவும் இதற்கும் அப்பாற்பட்டதாகவும் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாமுமாக இறைவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த இறைவன் இவைகள் அல்லாததுமாகவும் இருக்கிறான். இந்த இடத்திலே ஒரு கருத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அது என்ன, இறைவன் அப்படியும் இருக்கிறான் இப்படியும் இருக்கிறான் என்று சொன்னால், வள்ளல் பெருமான் அப்படித்தான் சொல்லுகிறான், இவை எல்லாமுமாக இறைவன் இருக்கிறான், இவை எல்லாம் அல்லாமலும் இறைவன் இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே இதை நாம் நுட்பமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. நம்முடைய சொற்பொழிவினுடைய தொடக்கத்திலேயே அதை நாம் குறிப்பிட்டோம். இறைவன் எப்படி என்று சொன்னால், ஒன்றாய் உடனாய் வேறாக விளங்கக்கூடிய தன்மை உடையன். இப்பொழுது இறைவன் நமக்குள்ளே, நம்முடைய ஆன்மாவிற்குள்ளே ஒன்றி இருந்து இருக்கிறான். இப்பொழுது அதைத்தான் அகவலிலே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள், உயிர் ஒளியா எம்முள் உயிர், இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று சொன்னார். இப்போது இறைவனுடைய ஒரு கூறு, இறைவனுடைய அந்த அருள், அருளினுடைய ஒரு ஏகதேசம் நம்முடைய உயிருக்குள்ளே இருந்து நம்மை ஆக்குவிக்கிறது. அதனாலே நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதை போல இப்போது உடனாயிருப்பது, பஞ்சபூதங்களாகவும் மற்ற பொருட்களாகவுமே இறைவன் இருக்கிறான். அது முழுமையான இறையா என்று சொன்னால், அந்த இறைவனுடைய அருட்சக்தியினுடைய ஒரு கூறு இப்படி இருந்து இதை செய்விக்கிறது. ஆக வேறா இருப்பது, இறைவன் இறைவனாகவே இருக்கிறான். இறைவன் திருச்சிச்சம்பலத்திலே விளங்கக்கூடிய இறைவனாகவே இருக்கிறான். இதனால்தான் இறைவன் முழுமையாக நம்மிடத்திலே இருந்தால் நாம் பட வேண்டிய துன்பத்தையும் இறைவன் பட வேண்டும். நமக்கு பசிக்கிறது என்றால் இறைவனுக்கும் பசிக்க வேண்டும். அப்படி அல்ல, இறைவனுடைய கூறு எல்லா உயிர்களிடத்திலேயும் அகத்தும் புறத்தும், அகப்புறத்தும் புறப்புறத்தும் நிரம்பி விளங்குகின்றது. இவை எல்லாவற்றிலும் பாதிக்கப்படாத பொருளாகவும் இறைவன் தனியாக இருக்கிறான். அவன் திருச்சிச்சம்பலத்திலே விளங்குகின்ற தெய்வமாக இருக்கிறான். அதனாலே அவனை எதுவும் பாதிக்காது. அந்த கருத்தைத்தான் அடுத்த பாடலிலே நமக்கு வள்ளல் பெருமான் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். எனவே அதனாலே இதை எப்படி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவன் எல்லாம் ஆகியும் இருக்கிறான், ஆனால் ஒன்றும் அல்லாதவனாகவும் இருக்கிறான். இதை வள்ளல் பெருமான் நம்முடைய விண்ணப்பங்களிலே குறிப்பிடுகிறார்கள். எல்லாம் ஆனவராயும் ஒன்றும் அல்லாதவராயும் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்பர்கள் எல்லாம் விண்ணப்பத்தை தொடர்ந்து படித்துக் கொண்டிருப்பவர்கள் ஆகியனாலே நிச்சயமாக இது ஞாபகத்துக்கு வரும். அதனாலே அது ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினாலே அவனுடைய கூழ், அவனுடைய ஒரு ஏகதேச அனுத்துவம், இறைவனுடைய அந்த அருள் அணு எல்லா பொருட்களிலேயும் பதிந்து அந்தந்த பொருட்கள் இயங்கவும் அந்தந்த உயிர்கள் வளமோடு வாழ வேண்டும் என்கின்ற கருணையினாலே இருக்கிறது. அது அல்லாத பொருளாக, ஆணை செலுத்தக்கூடிய பரம்பொருளாக இறைவன் திருச்சிற்றம்பலத்திலே விளங்குகின்றான். அதனாலே அவனை எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் ஒன்றும் அல்லாதவர் என்றும் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இந்த கருத்தை அன்பர்கள் சிந்தித்து தெளிய வேண்டும். இப்பொழுது அப்படிப்பட்ட அந்த பெரிய கடவுள் இங்கே விளங்குகின்றான் என்று குறிப்பிடுகின்றான். நிறைவு கருத்தாக உயிருள்ள பொருளாகவும் உயிர் அற்ற பொருளாகவும், அப்படி உயிரற்ற உயிருள்ள பொருட்களுக்கெல்லாம் வண்ணம் வடிவம் முதலியவனை தரக்கூடியவனாகவும், செயல் முதலியவற்றை புகுதல் புகுத்தலருடன் முதலிய செயல்களை செய்கின்றவனாகவும், அந்த இறைவனே கரணமாகவும் உபகரணமாகவும், கருவியாகவும் உபகருவியாகவும், காரணமாகவும் கரணமாகவும், அதிகரணமாகவும், அவனின் காலமாகவும் இருந்து எல்லா உயிர்களையும் இயக்குவிக்கின்றான். அவனே ஒன்றும் அல்லாதவனாகவும் ஆனால் அவைகளெல்லாம் கலந்தவனாகவும் கலப்பில்லாதவனாகவும் இறைவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரே கடவுள் அந்த அருப்பெருஞ்சோதியாகிய தனிப்பெரும் கருணை கடவுள் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
வகுத்த உயர் முதற் பலவாம் பொருள்களுக்கும் வடிவம், வண்ணநல முதற் பலவாம் குணங்களுக்கும் புகுதல். வகுத்த உயர் முதற் பலவாம் பொருள்களுக்கும் வடிவம், வண்ணநல முதற் பலவாம் குணங்களுக்கும் புகுதல். புகுத்தலுரல் முதற் பலவாம் செயல்களுக்கும் தாமே, புகழ் கரணம் உபகரணம் கருவி உபகருவி. புகுத்தலுரல் முதற் பலவாம் செயல்களுக்கும் தாமே, புகழ் கரணம் உபகரணம் கருவி உபகருவி. மிகுந்த உப அதிகரணம் காரணம் பல்காலம், விதித்திடமற்றவை முழுதும் ஆகி அல்லார் ஆகி. மிகுந்த உருப்பதிகரணம் காரணம் பல்காலம், விதித்திடமற்றவை முழுதும் ஆகி அல்லார் ஆகி. அகப்புறு மற்றும் போசுத்த சிவானந்த சபை தனியே, ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டே. அகப்புறும் ஓ சுத்த சிவ ஆனந்த சபைதனிலே, ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர்.
நன்றி. இப்பொழுது அதற்கு அடுத்ததாக இந்த 12வது பாடலை நாம் இப்பொழுது சிந்திப்போம். இந்த அதாவது இதற்கு முன்பு இந்த கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் சாஸ்திர கருத்துக்களாகவும் கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் அரிதாகவும் இருக்கக்கூடிய கருத்துக்கள். ஆனால் வள்ளல் பெருமான் இதை மிக எளிமையாக நமக்கு சொல்கிறார். எனவே வள்ளல் பெருமான் அறிவில் என்று உணர்த்திய வண்ணம் ஏதோ ஒரு ஏகதேசமான அளவிற்கு உங்களுக்கு நாங்கள் இதை தெரிவிக்கின்றோம். இதை அன்பர்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதை நிச்சயமாக இந்த ஐயம் தேடிதல் நிகழ்ச்சியிலே இதை கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டுமா அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது 12வது பாடலை நாம் சிந்திக்கலாம். இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார், குணங்கள் ஏதுமில்லார், தத்துவங்கள் ஏதுமில்லார், மற்றொரு செயற்கையிலார், பிறப்பில்லார், இறப்பில்லார், யாதும் பிரிவில்லார், களங்கமில்லார், தீமை ஒன்றும் இல்லார், வியப்புற வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார், மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இன்பமயமால் உயர்த்தரும் ஓர் சுத்த சிவானந்த சபைகளிலே, ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவருண்டே கண்டீர். இந்த பாடல் இறைவனுடைய சொரூப ரூப சுபாவங்களை அப்படியே மிக அழகாக எளிமையாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார். நாம் போன நிகழ்விலே முதற் பாடலை நாம் சிந்திக்கிற போது நாம் ஒரு கருத்தை குறிப்பிட்டோம், ஒரு கதை போல சொன்னோம். அகரநிலை விலங்கு சத்தர் இந்த பாடலை சிந்திக்கும் போது அதை திரும்பவும் அன்பர்கள் ஒரு முறை கேட்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது. இயற்கையிலே பாசங்கள் உண்டுமென ஆன்மாக்கள் இயற்கையிலேயே பாசத்தினாலே கட்டு இருக்கின்றன. நாம் சொன்ன போது மறுபடியும் ஒருவரை நினைவுபடுத்துகிறேன், நாம் எல்லோரும் ஆன்மாக்கள், எல்லோரும் ஆன்மாக்கள் பாசம், அதாவது ஆணவம் முதலிய பாசம், இறைவன், இவையெல்லாம் என்றைக்கு தோன்றின என்று நாம் சொல்ல முடியாது. இவர்களெல்லாம் என்றைக்கும் இருப்பது போலவே இருக்கின்றன. இறைவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீர்கள் அப்பாசாண்ட காரத்தில். அதைத்தான் என்று நீ அன்று நான் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுவார். எனவே என்றைக்கு இறைவன் இருக்கிறானோ பதி பசுபாகம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி. இறைவன் எப்படி ஆதியும் அங்கமும் இல்லாத அரும்பெருஞ்சோதியாக இருக்கிறானோ அதே போல ஆன்மாக்களும் என்றைக்கு தோன்றின என்று நாம் சொல்ல முடியாததாக இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் ஆன்மாக்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடியது இந்த பாடலையே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இப்பொழுது நான் இரண்டையுமே சொல்லுகிறேன். இயற்கையிலே இறைவனுக்கு பாசங்கள் ஒன்றும் பற்றுவதில்லை, ஆனால் ஆன்மாக்கள் இயற்கையிலேயே பாசத்தினாலே கட்டுகின்றவர்கள். இயற்கையிலே அவைகள் பாசத்தினாலே பிடிப்புண்டிருக்கின்றன. எப்படி செந்திலே கழிந்து ஏறியதோ அதே போல ஆன்மாக்களிலே ஆணவமலம் கலந்திருக்கிறது. இந்த பாச பிடிப்பு இறைவனுக்கு இல்லை, அந்த ஆணவமல பிடிப்பினாலேதான் உயிர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இறைவனுக்கு இது இல்லை, அதனாலேதான் இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமிலார் என்று வள்ளல் பெருமான் ஒன்றுமிலார் என்று சொன்னால் ஒரு பாசமும் கிடையாது. ஆணவம், கர்மம், மாயை அல்லது இதற்கும் மேலாக என்னென்ன இருக்கிறதோ அந்த தீமைகள் ஒன்றுமே இறைவனை பற்றுவதில்லை என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக குணங்கள் ஏதுமில்லார், அதனாலே நிர்குணி என்று சொல்லுவார்கள் இறைவனை. அவனுக்கு இதுதான் குணம். இப்போது நம்மை போல இந்த தத்துவ ராஜச தாமசமாகிய இந்த சத்துவ ராஜச தாமசமாகிய இந்த குணங்கள் இறைவனுக்கு கிடையாது. எனவே இறைவன் நிர்குண பொருள், அதை முந்த பாடலிலே கூட குறிப்பிட்டார் நிர்குணனா என்று சொன்னார். அதை போல இறைவன் எந்த குணமும் அற்றவனாக இருக்கிறான். ஆனால் ஆன்மாக்கள் அப்படி அல்ல, ஆன்மாக்களுக்கு குணங்கள் உண்டு, அவை சத்துவ ராஜ தாமசம். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் எந்த குணம் மிகுந்திருக்கிறதோ அந்த ஆன்மா அந்த மாதிரி நடந்து கொள்ளும். அதாவது தாமசம் ராஜசம் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் இன்னும் பக்குவம் பட வேண்டிய ஆன்மாக்கள், சத்துவ குணம் இருந்தால் கொஞ்சம் பக்குவம் உள்ள ஆன்மாக்கள், ஆணவம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறது என்று அர்த்தம். அதுவும் கூட குறைவாக இருக்கிறது என்றுதான் அர்த்தமே ஒழிய மலமே இல்லை என்பது அர்த்தமல்ல. ஆக உயிர்கள் இவைகளெல்லாம் உடையவனாக இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக தத்துவங்கள் ஏதுமில்லார், இறைவனுக்கு கருவிகரணங்கள் ஒன்றுமில்லை. இப்போ நமக்கு மூக்கு ஜலதோஷம் பிடித்துக் கொள்கிறது, காதுக்கு சில நேரத்தில் கேட்க மாட்டேன் என்கிறது, கண்ணாடி எவ்வளவு பெரிய நம் முகத்தை அடைப்பது போல பெரிய பெரிய கண்ணாடி போட்டாலும் நமக்கு ஒரு பொருள் தெரிய மாட்டேன் என்கிறது, மனம் சில நேரத்திலே வருத்தமாகி போகிறது. இப்படி நமக்கெல்லாம் தத்துவங்கள் இருக்கிறது, வாய் இருக்கிறது, சாப்பிட வேண்டும், அதற்கு உறுப்புகள் இருக்கிறது, செரிமான சக்தி, அதை பிரித்து நமக்கு உடம்புக்கு ஆற்றல் கொடுக்கிறது, இப்படி அதற்கு பஞ்சபூதம் இருக்கிறது, அதிலிருந்து உணவு சாப்பிடுகிறோம், இப்படி எல்லாம் நமக்கு தத்துவங்கள் தேவைப்படுகிறது ஆன்மாக்களுக்கு. ஆனால் இறைவனுக்கு எந்த தத்துவமும் தேவையில்லை, அவன் எல்லா தத்துவங்களையும் கடந்த பொருளாக இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதனாலே வள்ளலார் அழகாக சொல்லிவிட்டார், தத்துவங்கள் ஏதும் இல்லார் என்று சொன்னார். ஏதும் இல்லார் என்று சொன்னால் எந்த தத்துவமும் அவருக்கு கிடையாது, ஆன்ம தத்துவத்திலிருந்து சிவ தத்துவம் வரைக்கும் எந்த தத்துவமும் அவனுக்கு கிடையாது, அவன் எல்லா தத்துவங்களையும் கடந்தவன் என்பதனாலே தத்துவங்கள் ஏதும் இல்லார் என்று சொல்லிவிட்டார். அதற்கு அடுத்ததாக மற்றொரு செயற்கை இல்லார், அவன் செயற்கை என்று சொன்னால் புதிதாக ஒன்று பண்ணப்படுவது அல்லது ஒரு காலத்திலே தோன்றியது என்று அர்த்தம். இப்பொழுது நம்முடைய அந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் செயற்கை தான், இவைகளெல்லாம் ஒரு காலத்திலே தோன்றி ஒரு காலத்திலே மறைந்துவிடும், நம்மால் அதை பார்க்க முடியாது என்று ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, ஏனென்று சொன்னால் அதை விடவும் நமக்கு குறுகிய காலம் என்பதனாலே அது இருக்கிற காலத்திலேயே நாம் இருந்து இறந்து போகிறோம், அதனாலே நாம் அது அழிவுறுவதை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் இவைகளெல்லாம் அழியக்கூடியது, ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல. நமக்கு இந்த உடம்பு செயற்கையினாலே வந்தது, தாய் தந்தையாருடைய சம்பந்தத்தினாலே ஒரு துளி அந்த உயிர் நீரானது சென்று அது இவ்வளவு பெரிய ரூபமாகி இந்த உலகத்திலே வாழ்கிறது. இப்படிப்பட்ட செயற்கையான இந்த உற்பத்தி முறை முதலியவர்கள் எல்லாம் கடவுளுக்கு செல்லாது. கடவுள் அப்படி எந்த விதமான செயற்கை தன்மையும் இல்லாதவனாக இருக்கிறான், அவனை எதுவும் பாதிக்காது, அதனாலே செயற்கை இல்லாம். அவனுக்கு பிறப்பில்லை, அவனுக்கு இறப்பில்லை, ஆனால் ஆன்மாக்களுக்கு இறப்பு பிறப்பு உண்டு. பிறப்பில்லார், யாரும் திரிபு இல்லார். திரிபு என்பது ஒன்றை மற்றொன்றாக நினைத்து மயங்குவது. இப்பொழுது நான் ஒரு இருட்டிலே போய்கொண்டிருக்கிறேன், அங்கே ஒரு கயிறு கிடக்கிறது, அந்த கயிறை பாம்பு என்று நினைத்து நான் பயப்படுகிறேன். என்னுடைய அறிவு மயக்கமுற்று கயிறை பாம்பாக நான் கருதுகிறேன். இதற்கு திரிபு என்று பெயர். ஆனால் இறைவன் இப்படிப்பட்ட திரிபு முதலியவை இல்லாதவனாக இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக களங்கம் இல்லார், அவனுக்கு எந்த விதமான களங்கமும் இல்லை, அவனுக்கு குற்றம் முதலியவைகள் எதுவும் இல்லை, தீமை ஒன்றும் இல்லார், எந்த விதமான தீயம் தீமையும் இறைவனிடத்திலே இல்லை. வியப்புற வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார். அவனுக்கு இன்னாருக்கு அருள் செய்ய வேண்டும், இன்னாருக்கு அருள் செய்யக்கூடாது, இன்னாருக்கு இதை கொடுக்க வேண்டும், இன்னாருக்கு இதை கொடுக்க கூடாது, இவன் நமக்கு வேண்டியவன், இவன் நமக்கு வேண்டாதவன் என்கின்ற வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். இதை திருவள்ளுவர் பெருந்தகை வேண்டுதல் வேண்டாமை இலா அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல என்று முதல் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். அவன் வேண்டுதலும் வேண்டாமையும் இல்லாதவனாக இருக்கிறான். வள்ளல் பெருமானும் குறிப்பிடுகிறார், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழித்தே. இறைவன் கற்றவர்களுக்கும் சரி கல்லாதவர்க்கும் சரி பொதுவாக இருந்து அவனுக்கு அருள் பண்ணுகிறான். காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. இறைவனை சில பேர் பார்த்து வழிபடுகிறார்கள், சில பேர் திட்டிவிட்டு போகிறார்கள், ஆனால் அவன் எல்லோருக்கும் அருள் கொடுக்கிறான். நாத்திகம் பேசுவோருக்கும் அவன் அருள் கொடுக்கிறான். அவனுடைய மழை அவர்களுக்கும் சேர்த்தே போகிறது. அதனாலே அவனுக்கு இவன் வேண்டும் அவன் வேண்டாம் என்பதில்லை. இதைத்தான் வள்ளலார் இந்த பாடலை அழகாக சொல்கிறார். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழித்தே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதிகொடுக்கும் மதியே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற சிவமே என்று குறிப்பிடுகிறார். ஆக இறைவன் பொது பொருளாக பொதுவில் நடமிடுகின்ற பொருளாக இருக்கிறான். அவன் இங்கே பொது என்று சொன்னால் திருச்சிற்றம்பலம் என்று வைத்துக் கொள்வதோடு, பொது என்று சொன்னால் அவன் ஒரு சார்புடையவனாக இல்லாமல் பொதுத்தன்மையுடையவனாக இருக்கிறான் என்று வள்ளல் பெருமான் அந்த பாடலிலே சொல்கிறான். எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே, என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்திருளே என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிற பாடல் இங்கே நாம் நினைவு கூறத்தக்கது. எனவே வியப்புற வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார். அப்பொழுது இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்ன, ஆனால் ஜீவர்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கிறது. நாம் ஒருவரை பார்க்கிற போது சிரிக்கிறோம், ஒருவரை பார்க்கிற போது முறைக்கிறோம். நாம் கடன் கேட்டால் ஒருவர் கொடுக்கிறார், கொடுக்கும் போது அவர் மீது அன்பு இருக்கிறது, அவர் அந்த கடனை திரும்பி கேட்கும் போது அவர் மீது நமக்கு கோபம் வருகிறது. நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனாலே இப்போது நமக்கு ஆன்மாக்களுக்கு வேண்டுதல் வேண்டாமை முதலியவைகள் இருக்கின்றன. எனவே இப்படியெல்லாம் இறைவன் இல்லை. எனவே இறைவனுக்கும் நமக்கும் அப்படியே ஆப்போசிட் என்று சொல்வார்கள். அதாவது நமக்கு என்ன என்று சொன்னால், அவருக்கு எது இருக்கிறதோ அது நமக்கு இல்லை, அவரிடம் எது இல்லையோ அது நம்மிடத்துல நிறைய இருக்கிறது. அதனாலேதான் ஒரு பாடலையை அழகாக சொல்லுவார்கள். மாணிக்கவாசகர் கேட்கிறார், யார் மிகப்பெரிய புத்திசாலி என்று கடவுளை பார்த்து கேட்கிறார். மாணிக்கவாசகர் சொல்கிறார் அவர்தான் புத்திசாலி என்று சொல்கிறார். எப்படி என்று சொன்னால், ஒரு அழுகின பழம் ஒரு நல்ல அழுகாத பழம், வாடாத கனி, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த கனி வாடாது. ஒரு பழம் அழுகிவிட்டது, ஒருவன் என்ன செய்தான், இந்த அழுகிய பழத்தை கொண்டு போய் கொடுத்து விட்டு அழுகாத பழத்தை வாங்கி கொண்டு வந்து விட்டான். அப்படி அழுகிய பழத்தை கொடுத்து அழுகாத பழத்தை வாங்கினவன் யார், அவன் தானே புத்திசாலி. அதே போல இறைவனிடத்திலே காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்று எந்த குற்றமும் இல்லை. இப்போ இதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் புத்திசாலியாக வேண்டும் என்று சொன்னால், நாம் இதை இறைவனிடத்திலே கொடுத்து விட்டு இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய பெரிய குணங்களை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். அப்படி வாங்கி கொண்டால் நாம் புத்திசாலி. அப்படித்தான் வள்ளல் பெருமான் வாங்கி கொண்டார். அதை மணிவாசக பெருமான் சொல்கிறார், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை, அப்பா நீ உன்னை கொடுத்து விட்டால் என்னை பெற்றுக் கொண்டாய். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்வலோ சதுரர். சதுரர் என்று சொன்னால் கெட்டிக்காரன். யார் கெட்டிக்காரன் என்று சொன்னால், நான் தான் கெட்டிக்காரன். அந்தமுன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன். நான் உன்னையும் என்னையும் மாற்றிக்கொள்கிற போது நீ நானானும் நான் நீயானாய். அப்போது நான் மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைந்தேன். யாதினியை பெற்றது என்பால் உனக்கு என்னிடத்திலே என்ன லாபம், ஒரு லாபமும் இல்லை. நீ என்னை அடைந்ததினாலே நான் அந்தம் ஒன்று இல்லாத ஆனந்தத்தை பெற்றேன். ஆனால் நீ என்ன பெற்றுக் கொண்டாய்? என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. யாது நீ பெற்றது என்பால், சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறை உரை சிவனே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளன் என் கைமாறே என்று அங்கே குறிப்பிடுகிறார். அதே போல வள்ளல் பெருமானும் பல பாடல்களிலே உடலின் பொருள் ஆதி என்பவை மூன்றும் உள் அன்போடு கொடுத்தேன், இதில் எனக்கு ஒரு சுதந்திரம் இல்லை என்றெல்லாம் வள்ளல் பெருமான் பேசுகிறார். அந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கே நினைவு கூறத்தக்கது. எனவே இறைவன் எப்படி விளங்குகிறான் என்று சொன்னால், மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி இன்பமயமாய் அந்த இறைவன் விளங்குகின்றான். அவன் இன்பமயமாகி, அதாவது இயற்கை உண்மையால் இயற்கை விளக்கமாய் இயற்கை இன்பமாகி இறைவன் விளங்குகின்றான். அந்த இறைவன் சுத்த சிவானந்த சபையிலே அங்கே திருநடனம் செய்கின்றான். இங்கே ஓங்குகின்ற என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இங்கே ஓங்குகின்ற என்று சொன்னால், அதான் அந்த முதலிலே ஒரு பாடலிலே சொன்னது போல, கொண்டையெல்லாம் கொண்டையெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி என்று சொல்வதுதான் ஓங்குதல். அது ஓங்கிக் கொண்டே வளர்ந்து கொண்டே போகிறது, அதற்கு ஒரு எல்லை என்பது இல்லை. எனவே அப்படிப்பட்ட அந்த சபையிலே, அந்த தனி சபையிலே ஒரு கடவுள் விளங்குகிறார். அந்த ஒரு கடவுள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று குறிப்பிடுகிறார். நிறைவு கருத்தாக, இறைவன் பாசங்கள் இயற்கையிலேயே பற்றாதவன், ஆன்மாக்கள் இயற்கையிலே பாசங்களை பற்றி கொண்டவர்கள், இறைவன் ஒரு குணமும் இல்லாதவர்கள், ஆன்மாக்கள் முக்குணங்களினாலே துன்புறக்கூடியவர்கள், இறைவன் எந்த தத்துவத்திற்கும் ஆட்படாதவன், ஆன்மாக்கள் தத்துவத்துக்கு ஆட்படுகின்றவர்கள், இறைவன் செயற்கை இல்லாதவன், நாம் செயற்கை உள்ளவர்கள், இறைவன் இறப்பு புறப்பு இல்லாதவன், நாம் இறப்பு புறப்பு உள்ளவர்கள், இறைவன் திரிவில்லாதவன், நாம் மனப்பிரிவு உள்ளவர்கள், இறைவன் களங்கமில்லாதவர்கள், ஆன்மாக்கள் களங்கமுள்ளவர்கள், இறைவன் தீமை ஒன்றும் இல்லாதவன், நாம் தீமை உள்ளவர்கள், இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லை, நமக்கு வேண்டுதல் வேண்டாமையெல்லாம் இருக்கின்றது, நாம் பொய்யே உருவாக இருக்கிறோம், இறைவன் மெய்யே உருவாக இருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட இறைவனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் இடத்திலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவனிடத்திலே இல்லை, நமக்கு இல்லாத ஒரு பொருளை நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனாலே நமக்கு அவன் நம்மிடத்திலே இல்லாதது நம்மிடத்திலே நிறைய இருக்கிறது, அவனிடத்திலே இல்லாதது நம்மிடத்திலே நிறைய இருக்கிறது. அதனாலே நாம் என்ன செய்வோம்? நம்மை முழுமையாக இறைவனிடத்திலே கொடுத்து விட்டு அவனிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் வாங்கி கொள்ளுவோம், நாம் பெரிய பேரானந்தத்தை பெற்று வாழலாம். இந்த அற்புதமான இந்த இறைவனுடைய தன்மையை மற்ற அருளாளன் யாரும் கூறாத அளவிற்கு வள்ளல் பெருமான் கூறியிருக்கிறார். இது படித்து படித்து இன்புற வேண்டிய ஒரு பாடல். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
இயற்கையிலே பாசங்கள் ஒன்றும் இல்லா குணங்கள், ஏதும் இல்லா தத்துவங்கள், ஏதும் இல்லா மற்றோர் செயற்கையில்லா பிறப்பில்லா இறப்பில்லார் யாதும், திரிவில்லார் களங்கம் இல்லார் தீமையொன்றும் இல்லார். இயற்கையிலே பாசங்கள் ஒன்றும் இல்லார் குணங்கள், ஏதும் இல்லார் தத்துவங்கள், ஏதும் இல்லார் மற்றோர் செயற்கையில்லார் பிறப்பில்லார் இறப்பில்லார் யாதும், திரிவில்லார் களங்கம் இல்லார் தீமை ஒன்றும் இல்லார். வியப்பொரு வேண்டுதல் இல்லார் வேண்டாமை இல்லார், மெய்யேனை ஆகி எங்கும் விளங்கி இன்பமயமாய், வியப்பொரு வேண்டுதல் இல்லார் வேண்டாமை இல்லார், மெய்யேனை ஆகி எங்கும் விளங்கி இன்பமயமாய், உயிதரும் ஓர் சுத்த சிவானந்த சபை தனியே, ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர், உயிதரும் ஓர் சுத்த சிவானந்த சபை தனியே, ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர், ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர்.
நன்றி. கேக்குதுல்ல? அனுப்புகின்றோம். இப்பொழுது அதற்கு அடுத்ததாக நாம் இப்பொழுது 13வது பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்கலாம். ஒன்று மலர் இரண்டு மலர் ஒன்றிரண்டும் ஆனார், உருவு மலார் அருவி மலார் அரு உரு அருவும் ஆனார், அன்றும் உலார் இன்றும் உலார் என்றும் உலார் தமக்கூர், ஆதியிலார் அந்தமிலார் அருத்தரும் ஜோதியினார், என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார், யாவும் இலார் யாவும் உலார் யாவுமலார் யாவும் ஒன்றுதாம் ஆகி நின்றார், திருக்குற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இப்பொழுது இந்த பாடலும் மிக ஒரு அழகான பாடல், பலமுறை படித்து இன்புறக்கூடிய ஒரு பாடல். இங்கே வள்ளலார் சொல்கிறார், இறைவன் ஒன்று மலார், அவன் ஒரே பொருளா என்று சொன்னால் அவன் ஒரு பொருள் மாத்திரம் என்று சொல்ல முடியாது. சரி, அவன் இரண்டு பொருளா என்று சொன்னால் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்றிரண்டும் ஆனார், இறைவன் ஒருவனே என்று சொன்னால் அவனுக்கு சக்தி என்கின்றது இல்லாமல் போய்விடும். சரி, இறைவன் சிவனும் சத்தியுமாக இருக்கிறானா என்று சொன்னால் இரண்டாவது பொருளாக இருக்கிறான் என்று சொன்னால் இன்னும் பல பொருளாகவும் இருக்கிறான். அதனாலே அவன் ஒன்று இரண்டும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டுமாகவும் இருக்கிறான். அதாவது இதுல நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய கருத்து என்ன என்று சொன்னால், இவன் இப்படித்தான் என்று சொல்ல முடியாது, இவன் இப்படிப்பட்ட எண்ணிக்கையில் இருக்கிறான் என்று சொல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததான் உருவுமலார், உருவுமலார் அருவுமலார் உரு அருவும் ஆனார். இப்பொழுது இறைவன் உருவமற்றவனா என்று சொன்னால் இதுவரைக்கும் எத்தனையோ அடியார்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறான், அதனாலே அவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்ல முடியாது. சரி, மற்றவர்களாலே உருவம் இருக்கின்ற ஒருவனை எல்லோரும் பார்க்க முடியுமே, ஏன் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அப்போது அவன் அருவமாக இருக்கிறார் என்று அர்த்தம். ஆக அவன் உருவமாகவும் இருக்கிறான், அருவமாகவும் இருக்கிறான், அரு உருவமாகவும் இருக்கிறான். எனவே இப்படி எல்லாமுமாக அவன் இருக்கிறான். அதற்கு அடுத்ததாக அன்று மூலார் இன்று மூலார் என்று மூலார், ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அருப்பெருஞ்சோதி யாராலே தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாதபடி அது அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது, என்றைக்கும் இருக்கிறது. தமக்கு ஒரு ஆதியில தான் இந்த இடத்திலிருந்துதான் தோன்றினோம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறையை இறைவனுக்கு சொல்ல முடியாது. அந்த நிலா அவனுக்கு முடிவு கிடையாது. இப்பொழுது ஆன்மாக்கள் இந்த உலகத்திலேயே தோன்றுகின்றன, இன்ன தாய் தந்தையாருக்கு இன்ன தேதி பிறக்கிறது, இந்த காலத்திலேயே மடிகின்றது என்று ஆதியும் அந்தமும் இந்த உயிர்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு அப்படி அல்ல. அதனாலே ஆதியிலார் அந்தமிலார் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னார், அவர் அரும்பெரும் ஜோதியார், அரிய பெரிய பருஞ்சோதி வடிவாக இறைவன் இருக்கிறார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். அதாவது சூரியன் சந்திரன் மற்றும் நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த முச்சுடர் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அந்த முச்சுடருடைய அகத்திலேயும் புறத்திலேயும் விளங்கக்கூடியவன். இதே வள்ளல் பெருமான் நமக்கு அண்டத்திலே அகம் அகப்புறம் புறம் புறப்புறம், அகம் அகம் அக்னி, அகப்புறம் சூரியன், புறம் சந்திரன், புறப்புறம் நட்சத்திரம் என்று குறிப்பிட்டார். எனவே இந்த மூன்றிலேயும் இந்த முச்சுடரிலேயும் அதனுடைய அகத்தும் அகப்புறத்தும் இறைவன் புறத்தும் புறப்புறத்தும் விளங்குகின்றான். அதற்கு அடுத்ததாக யாவும் இலார் யாவும் உலார், நாம் முன்பு இந்த பாடலிலே தெரிவித்தது போல அவன் எல்லாமுமாகவும் இருக்கிறான், அதே நேரத்திலே எல்லாமும் அல்லாதவனாக தனித்த பேரிறையாகவும் இருக்கிறான். யாவும் இலார் யாவும் உலார் யாவும் அலார் யாவும், இப்போது கடைசியாக என்ன சொல்கிறார், யாவும் ஒன்றுதார் ஆகி நின்றார். இப்பொழுது இந்த எல்லாம் வேறுபட்ட பொருட்கள், அண்டங்கள், அதற்குள்ளே உயிர்கள், அந்த உயிர்கள் வாழ்வதற்கு பொருட்கள், அந்த பொருட்கள் பல வகையாக இருக்கிறது, தத்துவங்கள், அதற்கு கருவி உபக்கருவி, கரணம் உபகரணம், காரணம் காலம், இந்த எல்லாம் எங்கே விளங்குகிறது என்று சொன்னால் அது ஓர் உருவிலே விளங்குகின்றது. அது எதற்குள் என்று சொன்னால் அதுதான் திருச்சிற்றம்பலம். அந்த திருச்சிற்றம்பலமே இறைவனுடைய அவன் நடம்புரிகின்ற இடம், அந்த திருச்சிற்றம்பலமே இறைவன். எனவே அந்த திருச்சிற்றம்பலத்திலே அந்த இறைவன் விளங்குகின்றான். எனவே இது எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரே உருவாக இறைவன் ஆகியிருக்கிறான். அதனால்தான் ஒன்றுதான் ஆகியிருந்தார், ஒரே உருவாக ஆகியிருக்கிறார், எல்லா பொருட்களையும் தாங்குகின்ற ஒரே உருவாக ஆகியிருக்கிறார். கொள்வதெல்லாம் கொள்வதெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலித்து இறைவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இறைவன் திருச்சிற்றம்பலம் என்கின்ற அந்த பரமாகாசத்திலே, ஞான ஆகாசத்திலே ஞான உருவாக தனி கடவுளாக ஒரே கடவுளாக விளங்குகின்றான் கண்டீர். இப்படிப்பட்ட இறைவனை காண்பீர், மக்களே இப்படிப்பட்ட இறைவனை உணர்ந்து கொள்வீர் என்று சொல்லல் பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே நிறைவு கருத்தாக இப்பொழுது இந்த 13வது பாடல் இதோடு நிறைவுற்றது. எனவே இத்துணை முதற் பாடலிருந்து 13வது பாடல் வரை வழல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, உயிர்கள் நிகழ்வதற்கு அகர்நிலை விலங்கு சத்தர் முதற்கொண்டு அவரை தொழில்படுத்துவது முதற்கொண்டு எல்லாபமாக கடவுள் விளங்குகின்ற வரைக்கும் அவனையே தத்துவமாகவும் அவனே எல்லாமுமாகவும் உயிர்க்கு உயிராகவும் உயிர்களெல்லாம் விளங்கும் பொழுது பேரருள் கருணை செய்து நமக்கெல்லாம் அவனுடைய திருவருள் நமக்கு வழங்கி நம்மையெல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் அதைத்தான் பலவேறு பார்வைகளிலே பலவேறு விதமாக வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். அப்படி எல்லாபமாக இருந்து நம்மை வாழ்விக்கின்ற கடவுள் பல அல்ல, அப்படிப்பட்ட கடவுள் ஒன்று 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 என்று பலவாக நாம் சொல்லக்கூடாது, தெய்வங்கள் பல பல சிந்தை செய்யக்கூடாது. இவ்வளவு சிறப்பையும் நமக்கு செய்யக்கூடியவன், இவ்வளவு பயனையும் நமக்கு நல்கக்கூடியவன், பெரும் கருணையினாலே உயிர்கள் வாழ்ந்து சுத்தி முத்தி இன்பங்களை அடைய வேண்டும் என்று நமக்கு அவனைப் போலவே நாமும் மாற வேண்டும் என்ற அந்த பெரும் கருணையினாலே நமக்கு அருள் செய்யக்கூடிய கடவுள் ஒரே கடவுள். அந்த கடவுள் திருச்சிற்றம்பலத்திலே விளங்குகின்றான், அண்டத்திலேயும் பிண்டத்திலேயும் அவன் விளங்குகின்றான், விளங்கி எல்லா உயிர்களுக்கும் இடம் செய்கின்றான் என்பதை மக்களே நீங்கள் உணருங்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். பல தெய்வ சிந்தனையை விட்டுவிட்டு அருத்தெருஞ்சோதியாகிய ஒரே கடவுள் திருச்சிற்றம்பலத்திலே விளங்குகின்றான். அவன் தனிப்பெரும் கடவுள். அந்த கடவுள் நமக்கு என்னென்னதெல்லாம் செய்கின்றான் என்பதை உணர்ந்து பாருங்கள். நாம் சாதாரணமாக ஒரு பொருளை நமக்கு எடுத்து கொடுத்தவருக்கு நாம் நன்றி என்று சொல்கிறோம். ஒரு நீர் குடிக்கின்ற குவளை பக்கத்திலே இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிற இந்த குவளையை அந்த பக்கம் நகர்த்தி விட்டால் அவருக்கு தேங்க்ஸ் என்று சொல்லுகிறோம். எனவே ஒரு சாதாரண உபகாரத்துக்கு கூட நாம் நன்றி சொல்கிறோம். இறைவன் இல்லை என்று சொன்னால் நாம் மூச்சை கூட நம்மால் நம்முடைய மூச்சை நாம் உள்ளிழுத்து வெளியிட முடியாது. அப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு வார்த்தையிலே சொல்ல முடியாத அளவிற்கு நமக்கு உபகாரம் செய்யக்கூடியவன் அந்த அருத்திரஞ்சோதியாகிய தனிப்பெரும் தலைமை கடவுள். அவனை சிந்தியுங்கள் மக்களே என்று நம்முடைய திருவருட்பிரகாச வல்லர் பெருமான் இப்படி இந்த 13 பாடல்களிலேயும் அருத்திரஞ்சோதி ஆண்டவனுடைய விளக்கத்தை அவன் உயிர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பயனை, உயிர்கள் விளங்கக்கூடிய தன்மை, அருளர் சாங்கத்தினுடைய தன்மையை என்று இப்படி பலவாறாக வள்ளல் பெருமான் இந்த 13 பாடல்களிலேயும் பேசுகிறார் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட அந்த பெரிய பொருளை என்றைக்கும் நாம் மறவாமல் நாம் நினைப்போம். அந்த இறைவனுடைய திருவடியை நாம் எப்பொழுதும் சிந்திப்போம். அப்படி சிந்திப்பதே நம்முடைய வாழ்க்கையினுடைய முதற்கடன் என்பதை வள்ளல் பெருமான் இந்த படிகத்தின் மூலமாக நமக்கு விளக்குகின்றார். இதை நாம் தொடர்ந்து பலமுறை படித்து நாம் பலமுறை சிந்தித்து நாம் வள்ளல் பெருமானுடைய திருவருளை கொண்டு இந்த இறைவனுடைய பெருங்கருணையை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது அம்மையார் இந்த பாடலை பாடுவார்.
ஒன்றும் அல்லா ஒன்றிரண்டும் அல்லார் உருவும் அல்லால் அருவும் அல்ல உரு அருவும் ஆனார் ஒன்றும் அல்லார் இரண்டும் அல்லார் ஒன்றிரண்டும் ஆனார் உருவும் அல்லார் அருவும் அல்லார் உரு அருவும் ஆனார் அன்றும் உளார் இன்றும் உளார் என்றும் உளார் தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருட்பெருஞ்சோதியினார் அன்றும் உளார் இன்றும் உளார் என்றும் உளார் தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருட்பெருஞ்சோதியினார் இன்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார் யாவும் இலார் யாவும் உளார் யாவும் மலார் யாவும் ஒன்றாகி நின்றார் திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் திருச்சிற்றம்பலம்.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நிறைவு கருத்தாக இந்த 13 பாடல்களையும் இருக்கக்கூடிய அந்த அதனுடைய உட்கருத்தை ஒரே அடியிலே நான் இதை சொல்லி இப்போது இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். முதற் பாடலிலே அகர்நிலை விளங்கு சத்தர் என்கிற பாடலிலே அந்த அருள் அரசாங்கத்தினுடைய தன்மையையும் அதனாலே அவை எல்லாவற்றிற்கும் ஒளி வழங்கக்கூடிய இறைவன் அந்த மொத்த அருள் அரசாங்கத்திற்கும் ஒளி வழங்கி உயிர்களை காக்கக்கூடிய இறைவன் திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அவன் ஒரே தெய்வம் என்று குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக பல்வகையான வெளிகளை கூறி அவன் இயற்கை உண்மை வெளியான அந்த திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிறான் என்று குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக இயற்கை விளக்கம் அந்த இயற்கை அத்துணை இயற்கை விளக்கமாகவும் அத்துணை பூத விளக்கம் முதற்கொண்டு பரணாத விளக்கம் வரையாக சுத்த விளக்கம் வரையாக எல்லாவற்றிற்கும் எல்லா விளக்கமுமாக இறைவன் இருக்கிறான் என்று குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக இன்பம் இந்திரிய இன்பம் முதற்கொண்டு ஞான சுத்தி பெரும்போக நாட்டரசின் இன்பமாகவும் அத்துணை இன்பமாகவும் இறைவன் இருக்கின்றான் என்று குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக இறைவனுடைய அந்த அவனே எல்லாம் உடையவனாகவும் எல்லாம் வல்லவனாகவும் விளங்கி பேரருள் செய்கின்றான் என்கின்ற கருத்தை இங்கே வளல் பெருமான் குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக இறைவனுடைய பரமாம் தன்மையை 5வது பாடலிலே குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக எல்லா அறிவு நிலையாகவும் அந்த அறிவு நிலைக்கு ஆதாரமாகவும் இறைவன் இருக்கிறான் என்பதை 6வது பாடலிலே குறிப்பிட்டார். 7வது பாடலிலே இறைவனுடைய வியாபகத்தன்மையை குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக 8வது பாடலிலே இறைவன் தத்துவம் கடந்து தன்மாத்திர உருவினனாய் நிற்கின்றார் என்கின்ற தன்மையை குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக இறைவன் எல்லாம் வல்லவனாக விளங்குகிறான் என்கின்ற கருத்தை இந்த 9வது பாடலிலே குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக எல்லா ஆனந்த வடிவமாகவும் இறைவன் இருக்கிறான். விடயானந்தம் முதற்கொண்டு பரமானந்தம் வரை சுத்த சிவானந்தம் வரை எல்லாவுமாக அந்த இறைவன் விளங்குகின்றான் என்று குறிப்பிட்டார். 11வது பாடலிலே பகுத்து அறிவதற்கு இயலாத பொருளாக பகுத்தறிய முடியாத பொருளாக அந்த இறைவன் இருக்கிறான் என்று 11வது பாடலில் குறிப்பிட்டார். சிவத்தினுடைய பொது இயல்பை இவ இறைவன் இப்படித்தான் இருப்பான் என்கின்ற சிவத்தினுடைய பொது இயல்பை 12வது பாடலிலே குறிப்பிட்டார். அடுத்ததாக உண்மையும் இம்மையுமாகிய இறைவனுடைய தன்மையை 13வது பாடலிலே வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். இந்த அத்துணை பாடல்களும் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய உபகாரத்தையும் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையையும் இறைவனுடைய சொரூபரூப சுபாவத்தையும் அந்த இறைவன் எப்படி இருக்கின்றான் என்பதையும் அந்த இறைவனை முழுவதுமாக ஒரு படம் பிடித்து காட்டுவதாகவும் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பையும் இறைவனுடைய தனித்தரும் கருணையும் நமக்கு மிக தெளிவாக வள்ளல் பெருமான் இந்த 13 பாடலிலே விளக்கினார். நாங்கள் பேசியதிலே இது ஒரு மிகப்பெரிய கருத்து. இதிலே பல கருத்துக்கள் வள்ளல் பெருமான் சொன்னதினாலே மட்டும் நமக்கு தெரிகிறது. இப்போ இது இன்ப வகையை பற்றி வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், அத்துணை இன்பங்களை சொல்கிறார், அத்துணை ஆனந்தத்தை சொல்லுகிறார். இதிலே ஓரளவுக்கு ஒரு இடை ஆனந்தம், ஒரு ஆன்மானந்தம், ஒரு சில 2-3 ஆன்ம இன்பத்தை தவிர நாம் வேறு அடைந்திருக்க முடியாது. அதனாலே இதையெல்லாம் நம்முடைய அனுபவத்தை எல்லாம் கடந்ததாக இருக்கிறது. வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்த குறிப்பின்படி ஒரு அதாவது வளர் பெருமானுடைய அந்த குறிப்பை வைத்துக் கொண்டு அதையே மூலமாக வைத்துக் கொண்டு ஒரு அனுமானமாக நாம் இதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமே தவிர உண்மையாகவே அப்படிப்பட்ட அந்த அனுபவ நிலை எங்களுக்கு இல்லை. உண்மையாக வள்ளல் பெருமான் எங்களுக்கு உள் நின்று இதை அவர்கள் பேசவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இதை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதனாலே நாங்கள் பேசியதிலே எங்களுடைய சிற்றறிவினாலே வள்ளல் பெருமான் இதை எங்களை பேச வைத்தார் என்பதை தவிர எங்களால் வேற எதுவும் சொல்ல முடியாது. அதனாலே நாங்கள் பேசியதிலே ஏதாவது குற்றமோ குறையோ இருக்குமாயின் அதை சன்மார்க்க பெருங்குணத்தவர்கள் பொறுத்தரும்படி வேண்டிக் கொண்டு இந்த பாடலை நாம் தொடர்ந்து நம்முடைய வழிபாட்டிலே படித்து படித்து சிந்தித்தால் நாம் எப்பொழுதும் சொல்வது போல ஏதோ இந்த முழு கருத்திலேயும் ஒரு 0.5% நாம் சொல்லியிருக்கிறோம். இதை 1% என்று கூட நாம் வைத்துக் கொள்ள முடியாது. ஏதோ புறப்புற பொருளிலேயும் மிக ஏகதேசமாக இதை உங்களுக்கு நாங்கள் சொல்ல முயற்சி செய்திருக்கிறோம். எனவே பெரியோர்கள் இதை புரிந்து கொண்டு தொடர்ந்து இந்த பாடலை படித்து வள்ளல் பெருமானுடைய திருவிடிகளை சிந்தித்தால் இந்த பாடலுடைய இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் உங்களுக்கு வள்ளல் பெருமானுடைய திருவிருளாலே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்களுக்கும் இதை இவ்வளவு நேரமும் செய்யமெடுத்த அத்தனை அன்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை வள்ளல் பெருமானுடைய திருவடியை வணங்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு, அதாவது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அதற்கு முன்பாக பொறுப்பாக அமை வாசித்தல் திருமதி ராஜியம்மா அவர்கள்.
பொறுப்பாகாமை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவுரு பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனைய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும், அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்து மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமானின் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர் திருப்பெருஞ்சோதி தனித்திறங்க.
நன்றி அம்மா. ஐயா, அன்பர்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கொஞ்சம் கேட்கலாம்.
நன்றிங்க ஐயா. ஐயா ஆனந்தபாஜி ஐயா, வணக்கம். நிகழ்ச்சி எனக்கு ஒரே ஒரு கருத்து கேட்கணும் அப்படின்ட்டுங்க ஐயா. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த 13வது பாடல்ல வந்து ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்றிரண்டும் ஆனார் உருவமலார் அருவமலார் அரு உருவம் ஆனார் அப்படின்னு சொன்னீங்க. இதுல அலார் அப்படின்னா என்னங்க ஐயா? அலார்னா இருக்கிறதா இல்லாததா, எப்படி சொல்லலாம் ஐயா?
இல்லைங்க, அலார்னா அல்லார்னு அர்த்தம். ஒன்று மலார் இரண்டு மலார்னா ஒன்றாகவும் இல்லாதவர் இரண்டாகவும் இல்லாதவர். அலார்னா இல்லார், அல்லாதவர் அப்படின்னு அர்த்தம்.
சோ அப்படின்னா அதுல வந்து இப்போ நீங்க அடுத்த வரியில நீங்க சொன்ன கருத்து எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தப்பா உருவமலார் அருவமலார் உருவம் ஆனார் அப்படிங்கும் போது உருவமும் ஆனவர் அருவமும் ஆனவர் அரு உருவமும் ஆனவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. அந்த கருத்து அந்த மாதிரியா, இல்ல உருவம் இல்லாதவர் அருவம் இல்லாதவர் அரு உருவம் அரு உருவம் ஆனவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா, எப்படி எடுத்துக்கலாங்க?
அதாங்க, இங்க இப்ப வள்ளல் பெருமான் எப்படி இந்த கருத்துல சொல்றாங்கன்னா, இப்ப உருவமலார் அதாவது எப்படின்னா, இப்ப இறைவன் உருவமானவன் மாத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி இறைவன் அருவ பொருளாகவும் இருக்கிறான்னா அவன் அருவமா மட்டும்தான் இருப்பான், அவனுக்கு உருவமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இறைவன் எப்படி இருக்கான்னா, அவன் இங்க எதுக்காக அலார் என்பதை வள்ளல் பெருமான் போட்டார் அப்படின்னு சொன்னா, இவன் இன்ன தன்மை உடையவன் என்று அவனை இறுதி செய்ய முடியாது. இப்ப இறைவன் வந்து ஒன்றாக இருக்கிறான், ஒரே பொருள், அந்த ஒண்ணுதான் இறைவன், அதை தவிர வேற எதுவும் இல்லை. அதாவது எப்படின்னா, அந்த ஒரு பொருள் அங்கே இருக்குது அப்படின்னா, அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் இறைவனுடைய அருக்கதிர்கள், அவனுடைய இப்ப நமக்குள்ளேயும் இறைவன் இருக்கான். அப்ப இறைவன் பலவாக இருக்கிறான், நீங்களும் உங்களுக்குள்ளேயும் இறைவன் எனக்குள்ளேயும் இறைவன், ஒரே கடவுள் பலவாக இருக்கிறான். அப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த முழு பாடலுடைய அந்த தீம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இறைவனை வந்து இவன் இப்படிதான் அப்படின்னு அவனை இறுதி செய்ய முடியாதுங்கிறார். அதனால அவர் எப்படி சொல்றாருன்னா, வார்த்தைகளுக்குள்ள அடங்கி இந்த பாடலை சொல்லணுங்கிறதுனால அவன் உருவம் அலான். அவர் உருவம் அலார்னா அவருக்கு உருவத்துலதான் அவர் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அதனால சரி, உருவம் இல்ல அருவத்துலதான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி இருப்பாரு? அவர் உருவமாவும் இருப்பாரு, அருவமாவும் இருப்பாரு, அரு உருவமாவும் இருப்பாரு. அவரை வந்து நாம ஒரு டிஃபைன் பண்ணி இப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ஒன்றாவும் இருப்பாரு, பலவாவும் இருப்பாரு, இப்படி வேணாலும் இருப்பாரு. அவரை டிசைன் பண்ணி இப்படி சொல்ல முடியாது. அதைத்தான் வள்ளல் பெருமான் இங்க சொல்ல வருகிறார்கள் நாங்க கருகிறோம்.
அனந்தபாதி வணக்கம். கோபி பேசுறேன். அதே அதே பாட்டுல அதே வரியில எனக்கு ஒரு கேள்வி. இங்க ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்று இரண்டும் ஆனார் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா. இப்ப அகவல்ல வந்து 11வது இது பாத்தீங்கன்னா, ஒன்றென இரண்டென ஒன்று இரண்டென இவை அன்றென விளங்கி எழப்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுல வந்து அதுல இந்த ஒன்று இரண்டுன்னு குறிக்கிறது வந்து அத்வைதம் துவைதம், அப்புறம் ஒன்று இரண்டுன்றது வந்து விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் இருக்குது. சோ அதுல வந்து இப்ப அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் படசு அப்படின்ற மாதிரி எழப்பெரும் ஜோதி ஆண்டவர் வேற நிலையில இருக்காருன்ற மாதிரி ஒரு கருத்து ஒரு புரிதல் இருக்கு எனக்கு. இப்ப இந்த இடத்துல பாக்கும்போது சொல்லுங்க, இதுல வந்து கம்பரேட்டிவா பாக்கும்போது ஒன்றும் அல்லார், அதாவது ஒன்று இல்லாதவர், இரண்டும் இல்லாதவர், ஒன்று இரண்டும் ஆனார் அப்படின்ற மாதிரி போனா, ஆனார் அப்படின்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்ற மாதிரியா இல்ல வந்து அது கடந்த நிலை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமா இல்ல? இது இத வந்து அதே அத்வைதம் துவைதம்க்கு கம்பேர் பண்ணலாமா இல்ல அப்படிங்கிறது?
இல்ல இல்ல இல்ல, அப்படி நம்ம அதாவதுங்க அது வந்து ஒன்றென இரண்டன ஒன்று இரண்டன இவை அன்றென விளங்கி அழுத்தறிஞ்சுன்னு இருக்கு. அதுக்கு அவங்க வந்து ஒன்று அதுக்கு அத்வைதம் துவைதம்னு அதுக்கு உரை எழுதுற ஆசிரியர்ல எழுதியிருக்காங்க. ஆனா இங்க நாம எப்படி எடுத்துக்கோனா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் சேர்ந்த அதாவது சாஸ்திர பொருளா நம்ம நான் அது குழப்ப வேண்டாங்கிறதுனால சொல்லல, பட் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். இப்ப சாஸ்திரங்கள்ல பாத்தீங்கன்னா கடவுள் ஒரு பொருளா இருக்கிற அவரு சிவம் என்று சொல்லுவார். சிவம்னா நாம சமயத்துல குறிப்பிடுற கடவுள் அப்படிங்கிற மாதிரி நாம எடுத்துக்க வேண்டாம். சிவம் என்பது அனாதியானது, மலம் இல்லாதது, அது ஒரே பொருளா இருக்கிறது. அப்ப அந்த பொருள் என்ன பண்ணுதுன்னா, உயிர்களுடைய இயக்கம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக அது 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 வந்து இயக்கு சக்தி, அது இயங்கு சக்தியாகவும் மாறுது. அதாவது அடுத்த நிலை சக்தி வடிவமாக பெற்று அந்த சக்தி, இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு நம்ம சொல்றோம். இப்ப ஒரே பொருள் தானே, நம்ம வெறும் அருட்பெருஞ்சோதி மாதிரி ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அந்த அருட்பெருஞ்சோதி உயிருடைய இயக்கத்திற்காக அடுத்த நிலைக்கு அதனுடைய அருட்சக்தியே ஆயிரத்துல ஒரு கூறு பிரிந்து அதுவே என்னவா வருதுன்னா தனிப்பெருந்தருணையா வருது. இங்க நமக்கு பல வகையான சக்திகள் இருக்கிறது. இறைவனுடைய ஒரு சக்தி நமக்கு பராசக்தியாக, ஆதிசக்தியாக, மற்ற இச்சாசக்தியாக, கிரியாசக்தியாக, ஞான சக்தியாக வருது. அப்ப இறைவன் வந்து ஒன்று, ஆனா அவனை ஒரே பொருளா அவன் ஒரே ஆளா இருந்து எல்லாத்தையும் செய்யறான்னா அப்படி இல்லை. அதைத்தான் வளர் பெருமான் என்ன சொல்றாரு, அவன் ஒரு பொருள், ஆனால் அந்த ஒரு பொருள் கருணையினாலே இறங்கி இரண்டு பொருளாக, மூன்று பொருளாக, நான்கு பொருளாக, ஐந்து பொருள், இப்படி பல பொருளாக இறங்கி உலகத்துக்கு அருள் செய்கின்றது. அதனால இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, இறைவனை வந்து ஒரு சட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது அப்படிங்கிறது. இவன் இப்படித்தான் இருப்பான், அதை வள்ளலார் பல வடல்ல சொல்ல, இன்ன உருவினன் இன்ன வடிவினன் அப்படின்னு அவனுக்கு ஒரு இலக்கணத்தை வகுத்து சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் இதை வரிகள்ல சொல்லணும்னா. இப்ப என்ன சொல்றாரு, ஒன்று மலார் இரண்டு மலார், ஒன்று இரண்டு மலார்னா ஒண்ணுமா இருப்பார் ரெண்டுமா இருப்பாருன்னு அர்த்தம். அப்ப நம்ம இதை கூட்டினா மூணுன்னு வருது, ஒன்று இரண்டு சேர்ந்தா மூணு, அப்ப மூணுமா கடவுள் இருப்பாரு, ஆமா அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஆனா இது எல்லாமுமாக இருக்கிற கடவுள் ஒரே கடவுள். அந்த ஒரே கடவுள் ஒன்றாகவும் இரண்டாகவும் மூன்றாகவும் நான்காகவும் உயிர்களுக்கு உபகரிக்கும் பொருட்டு தேவைக்கேற்ப அதனுடைய சக்தியை குறைவுபடுத்தி விரிவுபடுத்தி எல்லா உயிர்களுக்கும் இடம் செய்கிறது என்பதை நாம் புரிந்தோம்.
சரிங்க, நன்றிங்க. எனக்கு இன்னொரு கேள்விங்க.
சொல்லுங்க.
12வது பாடல்ல எங்குணத்தான், அதாவது குணங்கள் ஏதும் இல்லாருன்னு சொல்லி வருது இல்லைங்களா? இப்ப இறைவனை வந்து பொதுவா எண்குணத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பொதுவா அதாவது எல்லாமா இருக்கிறவர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது, குணம் இருக்கிறவர் குணம் இல்லாதவர்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல ஸ்பெசிபிக்கா வந்து குணங்கள் ஏதும் இல்லார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லைங்களா. அப்ப வந்து என்ன கேள்வி எனக்கு வருதுன்னா, இப்ப வந்து வெவ்வேறு நிலைகள்ல இருக்கிற இறைவன் வந்து ஒரு நிலையில இருக்கும் போது குணங்கள் ஏதும் இல்லாத இருக்கிற நிலை ஒண்ணு, அப்புறம் வந்து எண்குண நிலை அப்படின்றது வேற நிலை, அந்த மாதிரி எடுத்துக்கணுமா எப்படி எடுத்துக்கணுங்க? அது
இப்ப இப்ப அதாவது என்னங்க, இப்ப என்ன என்னன்னா, இப்ப சாஸ்திரங்கள் வந்து என்ன அப்படின்னா, சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சாஸ்திரங்கள் அதனுடைய அறிவுக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு அது சொல்லுது. இப்ப 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 எண்குணத்தான் அப்படிங்கிற கருத்து சைவ சித்தாந்தத்துல வருது. சைவ சித்தாந்தத்தை ஒட்டி அதனுடைய கருத்தை இப்ப வளல் பெருமான் கூட பல இடங்கள்ல சொல்லியிருக்கலாம். அதனால எண்குணத்தான் என்பது எப்படின்னா, இறைவனுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய எட்டு குணங்களை உடையவன் என்று ஓரளவுக்கு அவங்களுடைய அனுபவத்திற்கும் அவங்களுடைய கல்வி அறிவிற்கும் அவங்களுடைய அருள் அறிவுக்கும் எட்டிய வரையில அவங்க இது எட்டு குணம்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி எட்டு குணம்னு சொல்றாங்க. ஆனா இதையும் கடந்து இறைவனுக்கு இருக்கலாம் இல்லைங்களா, இப்ப அதையும் அதையும் தாண்டி சில கேப்பபிலிட்டிஸ் அவனுக்கு இருக்கலாம். இப்ப வந்து இறைவன் வந்து தூய உடம்பினன் தன்வயத்தனாதல் அப்படின்னு எல்லாம் அந்த எட்டு குணங்கள்ல தன்மை வருது. அப்ப இறைவன் இவ்வளவுதான் அப்படின்னு இந்த எட்டு குணத்துக்கு இந்த என் குணத்து உடையவன் அப்படின்னு அவனை ஒரு சட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது. அவன் அதையும் கடந்தவனா இருக்கிறான். அவனுக்கு அதுக்கும் மேற்பட்ட பல கேபபிலிட்டிஸ் இருக்கலாம். அது நம்முடைய ஆன்ம அறிவுக்கு தெரியாது. அதனால சொல்லலாம், இது வந்து சாஸ்திரங்கள்ல பொதுவா சொல்றது. இன்னும் நீங்க இன்னும் கொஞ்சம் நம்ம சொல்ல போனா எப்படி சொல்லலாம்னா, இறைவன் உருவம் எடுத்து வரும்போது இந்த குணங்கள் நமக்கு அவருக்கு அப்ளிகபிளா வச்சுக்கலாமா அப்படின்னா, உருவம் எடுத்து வரும்போது அவன் அந்த உருவத்துக்கு என்ன குணமோ அதன்படி வர்றான். இப்ப பறவையாருக்காக சுப்பிரமணிய சுவாமிகளுக்காக பறவையாருக்காக தூது இறைவன் போனான்னு ஒரு நமக்கு ஒரு வழக்கு இருக்கு. அப்ப தூது போறான்னா அவன் அந்த தூது போவதற்குரிய அந்த குணத்தை எடுத்துக்கிட்டு வரான். இப்ப ஒருத்தவங்களுக்கு கட்டுச்சுவர் கட்டி இறைவனுக்கு அடியார்களை கொடுத்தானா அந்த வடிவத்துல வர. அதனால சாஸ்திரங்கள்ல பொதுவாக என்ன சொல்லிருக்காங்கன்னா எட்டு குணத்தை உடையவன் சொல்றாங்க. ஆனா சிறப்பாக நாம சொல்லணும்னா சன்மார்க்க மரபுல பாக்கணும்னா இறைவனுக்கு இந்த குணங்களோடு இது இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷத்துல நாம புரிஞ்சுக்கிறதுக்கு எதையாவது சொன்னாதான் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். குணங்கள் ஏதும் எல்லாருன்னு சொன்னா நமக்கு பொதுவா புரிஞ்சுக்க முடியாது. அதனால ஓரளவுக்கு ஒரு அடிப்படை கல்விக்காக ஒரு அடிப்படை புரிதலுக்காக எட்டு குணங்களை சொல்லியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் அதற்கும் மேல சொல்றவர் அப்படிங்கிறதுனால அவர் உடச்சி சொல்றார். அவங்க ஒரு தாகமா சொல்றாங்க, அதான் அவங்க ஒரு கண்டமா சொல்றாங்க. வள்ளலார் அதை உடச்சி அகண்டமா என்ன சொல்றார், குணங்கள் ஏதும் இல்லாருன்னு சொல்லிவிட்டார். அதனால அதை நாம தவறுன்னு சொல்ல முடியாது. இதை நாம இது இதுதான் இது இது நாம தவறுன்னு சொல்ல முடியும். எப்படின்னா அது ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க. இப்ப நமக்கு அந்த புரிதலும் இல்லைன்னா நம்ம இதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால ஒரு அடிப்படையாக அதை சொல்றாங்க. அதற்கு மேம்பட்ட கருத்து வளல் பெருமாள் நமக்கு உடைத்து வெளிப்படையாக சொல்கிறார் அப்படிங்கறது என்னுடைய கருத்துங்க.
நன்றிங்கய்யா. இன்னொரு கேள்விங்க அதே பாடல்ல. இதுல வந்து வேண்டாமை இல்லார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? ஆமாங்கய்யா. இதுல வந்து இப்ப சுத்த சன்மார்க்க வேண்டுகோள்ல பாத்தீங்கன்னா, வேண்டுதல் வேண்டாமையற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி அதுல வருங்கய்யா. சோ அந்த வேண்டாமை இந்த வேண்டாமையும் ஒண்ணுதானா? இது கொஞ்சம் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்குங்க.
அதாவது இங்க சொல்றது வந்து இறைவனுடைய தன்மையை தான் சொல்றாங்க. வேண்டுதல் இலார், வேண்டுதல் இலார், வேண்டாமை இல்லார்னு சொல்றார். இங்க என்ன விருப்புற வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார் அப்படின்னா, இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை என்கிற வேண்டுதல்னா ஒரு பொருளை இங்க இங்க வந்து நாம நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சரி. வேண்டுதல்னா நாம ஒரு பொருளை வேண்டி இது பண்றது. ஆனா இங்க வேண்டுதல்னா விருப்பு விருப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு பொருளை வேண்டுவது ஒரு பொருளை வேண்டாதது. இவர் நமக்கு வேண்டியவர் வேண்டாதவர்னு நம்ம சொல்றீங்களா, அந்த அடிப்படையில நாம எடுத்துக்கணும். நமக்கு வேண்டுதல் வேண்டாமை இந்த திருக்குறள்ல எப்படி வருது, வேண்டுதல் வேண்டாமை இல்லாம அடி சேர்ந்தார்னு சொல்றார். இது வேண்டுதல்னா இப்ப நம்ம வழக்குல நாம வேண்டுதல்னா நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நாம ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்கறத நாம வேண்டுதல்னு சொல்றோம். இப்ப சுவாமிக்கிட்ட வேண்டுதல் இருக்கிறதுன்னு சொல்றோம், அது வேற பொருள். இந்த வேண்டுதல் என்பது விருப்பு விருப்பு, இன்னார் இன்னார் வேண்டும் இன்னார் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் கடவுளுக்கு இல்லை. எனவே அவன் வேண்டுதலும் வேண்டாமையும் விருப்பும் வெறுப்பும் இல்லாத கரம் பொருள் அப்படிங்கறத இங்க சொல்றார்.
நன்றிங்க, நன்றிங்க, நல்ல வழக்கங்க, நன்றி,
நன்றி.
ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க உங்க விளக்கம் இன்னைக்கு. எல்லா பாடலுமே ரொம்ப நல்லா எளிமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஒரு ஒரு வேண்டுகோளுங்கய்யா, இதுல வந்துட்டு அந்த ஒரு நிமிஷம், அந்த பாடல் எண் வந்து 8வது பாடல்ல விளக்கும் போதுங்கய்யா, தத்துவ கருத்துக்கள் பத்தி எல்லாம் விளக்குனீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. தத்துவ கருத்து அது எப்படி வந்து மாயை கூட வந்து ஒரு ஒரு தத்துவங்களும் ரிலேட் ஆகுதுன்றலாம் நல்லா விளக்கமா சொன்னீங்க. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளக்கங்கள் ஏதாவது இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ண முடியுங்களா? ஏதாவது நீங்க ஏற்கனவே ஏதாவது இது பண்ணது விளக்கணும், இல்லைன்னா ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா
நிச்சயம் நினைச்சிருந்தீங்க. அதாவது அதுக்கு வந்து இப்ப அதாவது அதுக்கு இது வந்து சைவ சித்தாந்தத்துல இதுக்கு ரொம்ப விளக்கமா இதை பத்தி சொல்லியிருக்காங்க. எப்படி எப்படி இந்த மாயையில இருந்து எல்லாம் தோன்றியது அந்த அடிப்படையில தான் உடல் பெருமானம் சொல்றாரு. அதுக்கு வந்து இருக்கு, அதுக்கு என்னட்டா அதுக்கு உரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் வந்து என்ன பண்றேன், அந்த புக்கை நான் சாஃப்ட் காப்பி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்குமே நான் அனுப்புறேன். நீங்க அதை படிக்கும்போது அந்த புத்தகத்தாறு தத்துவங்களும் எப்படி தோன்றியது அது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும்.
அற்புதமான விளக்கங்கள் நீங்க சொன்னதும் தனலட்சுமா பாடினதும் மிக அற்புதமா பாடினாங்க. அப்படி அப்படி பொருள் விளங்குற மாதிரி நீங்க சொல்றதும் அவங்க அதே மாதிரி பாடுறதும் எங்களுக்கு இன்னுமே ஆனந்தமா இருந்ததுயா. மிக மிக்க மிக்க நன்றி. அதுல 8வது பாடல்ல சொன்னது வந்து அந்த சன் மாத்திரம் சொல்லி சொன்னீங்களையா, ஞானமே மாத்திரமா இறைவன் விளக்குகிறாரு அப்படின்ட்டு, அதை கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். அது ஒரு கேள்வி. அப்புறம் 2வது கேள்வி வந்து நீங்க ஆனந்தத்தை பத்தி சொன்னீங்க 10வது பாடல்ல, அது சமரச ஆனந்தம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட வந்தது. ஆமா, அத பத்தியும் கொஞ்சம் நல்லா சொன்னா நல்லா இருக்குயா. அந்த அப்புறம் 12வது பாடல்ல நீங்க சொன்ன மாதிரி மெய்யை விளங்குகிற மெய்யாகவே விளங்குகிற இறைவன்கிட்ட வந்து நம்ம பொய்ய அப்படியே ஆப்போசிட்டா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கயா. நமக்கு இல்லாதத இருக்கிறத கொடுத்துட்டு இல்லாதத வாங்கிக்கணும் அப்படிங்கிற அற்புதமான விளக்கம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுயா. அதுல ஒரு இது கூட சொன்னீங்கயா, தானே தந்தது உன்தனை கொண்டது உன்தனைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கூட சொன்னீங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்கறப்ப அற்புதமான விளக்கம். நம்மகிட்ட இல்லாதத பெறணும்னா இருக்கிறத கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானமான வார்த்தைகள்லாம் நிறைய சொன்னீங்க, மிக அற்புதமான விளக்கம். அந்த 2 கேள்வி மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா, அந்த
நிச்சயமா இருக்கீங்க. அதாவது இங்க வந்து என்னன்னா ஒருத்தர் சன்மார்க்கிரமான்னு சொல்றாரு, இல்ல சன் அதாவதுமா சன், அதாவது இப்ப சன்மார்க்கம்னா சத்து பிளஸ் மார்க்கம், அறிவு நெறியில் இருக்கக்கூடிய வழி, ஞான வழி அப்படிங்கிறத சன்மார்க்கம்னு சொல்றாங்க. அது மாதிரி அது திரு ஒன்னா சேர்த்து வரும்போது சத்மார்க்கம் சன்மார்க்கம்னு புணர்ந்து வரும். அந்த மாதிரி இங்க சத்மாத்திரம் அப்படிங்கிறது வந்து சன்மார்க்கிரமாம் அப்படின்னு, மாத்திரம் அப்படிங்கறது அதுவே. இப்ப வந்து அது மாத்திரம் அது அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது மாத்திரம் கொடுங்க அப்படின்னு நாம சொல்றது மாதிரி இறைவன் எப்படி இருக்கிறான்னா சன்மாத்திரமாய் அவன் சத்துவ பொருளாய், சத்துவ பொருள் அதாவது அந்த அறிவே வடிவாக ஞான உருவீனனாக திருச்சிச்சம்பளத்திலே விளங்குகின்றான் அப்படிங்கறத விளக்கறதுக்காக தாங்கம்மா அது வந்து அந்த மாதிரி அங்க குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்ததாக சமரச ஆனந்த சபை அப்படிங்கிறது என்னன்னா, சமரசம் அப்படிங்கிறதுக்கு வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில ஆரந்தங்களையும் கடந்து அதற்கும் மேற்பட்ட நிலையில் விளங்குகின்ற நிலை அப்படிங்கிற ஒரு பெரிய விளக்கம் எல்லாம் அங்க எழுதியிருக்காங்க. இப்ப இங்க சமரச ஆனந்தம் அப்படிங்கிறது நாம என்ன சொல்லலாம்னா, இத வந்து ஒருமை திருநடனம்னு நம்ம சொல்றாங்க இல்லைங்களா, அதைதான் இங்க சமரச ஆனந்த சபைன்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. ஒருமை திருநடனம் அப்படின்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று இறைவன் இருக்கிறான். அப்ப அவனுக்கு இன்ன உயிருக்கு இது செய்யணும் இன்ன உயிருக்கு இது செய்யணும் என்கின்ற நிலை இல்லாம எல்லா உயிருக்கும் சமரசமாக எல்லா உயிர்களும் இயங்க வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லா உயிர்களும் தன்னுடைய தன்னை போல வாழ வேண்டும் என்கின்ற அந்த உரிமை உணர்விலே அந்த இறைவன் எல்லா உயிர்களுக்கும் உபகாரமாக திருவருள் செய்கிறான். அப்படி திருவருள் செய்யக்கூடிய அந்த நிலைக்கு சமரச, அது சமரச ஆனந்த சபை, உரிமை திருநடன செய்கை என்று தமிழ வளல் பெருமான் சொல்லுவார். அதுவே இங்கே சமரச ஆனந்த சபை என்று சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட இடத்திலே இருக்க கடவுள் விளங்குகிறார் என்று சொல்கிறார். இது ரொம்ப ரொம்ப எளிமையான விளக்கம் தான். கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் நமக்கு புதுமையான வார்த்தைகளா இருக்கு, அவ்வளவுதான்.
சரிங்க, மிக அற்புதமான விளக்கம். வரும் காலங்களிலும் உங்களுடைய சொற்பொழிவை கேட்கறதுக்கு மிக ஆர்வமா இருக்கும். அடுத்து
நிச்சயமா வளர் பெருமானுடைய திருவருள் அதற்கு துணை செய்யணுமா, வளர் பெருமானுடைய திருவடி அதற்கு எங்களுக்கு அருள் செய்யணும். நன்றிங்கம்மா.
கண்டிப்பா, எப்படி பொருள் புரிந்து பொருள் உணர்ந்து அதை படிக்கணும் அப்படிங்கறதே நீங்க சொல்லி கொடுத்ததுல இருந்து வந்தது. ஐயா மிக்க நன்றி.
நன்றிங்க அம்மா, ரொம்ப நன்றி.
ஆனந்த பாரதி ஐயா வணக்கம். நான் ஏராஜ் பேசுறேன். அருமையான விளக்கம் ஐயா. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு 13 பாடல்களுக்கு நல்ல மறுபடியும் விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஏற்கனவே இந்த பதிவு உள்ள விளக்கத்தை மறுபடியும் நாங்க கேட்டு பயன்பெறுவோம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி.
நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. பெருமானுடைய திருவரும்
அம்மையார் அவருடைய பாடல்களும் அருமையா, நல்ல இசை. நன்றி ஐயா.
நன்றி நன்றி நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி.
ஐயா, வேற நண்பர்களுக்கு ஏதாவது கேள்வி பதில் இருந்தா அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் ஐயா. ஐயா, அடுத்து நன்றி வீரை கோபி ஐயா அவர்கள்.
ஜெயராஜ் ஐயா, கோபி ஐயா இன்னைக்கு பண்ண முடியாத காரணத்தினால இன்னைக்கு நான் நன்றி உரை சொல்லிக்கிறேன்.
சரியா, நன்றி ஐயா, நீங்க சொல்லுங்க. நன்றி ஐயா.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நடத்துகின்ற இந்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய ஆனந்த பாரதி ஐயா அவர்களும் தனலட்சுமி அம்மா அவர்களும் நமக்காக இந்த நிகழ்ச்சியை அளித்து வருகிறார்கள். எப்பயும் போலவே இன்னைக்கும் மிக சிறப்பா இருந்தது. ஐயா வந்து பதிவிளக்கம் வந்து ஒரே வார்த்தையில முடிக்க முடியாது, அதை வந்து ரெண்டு பாகமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து அப்ப கூட நினைச்சோம், நம்ம 10 பாடலே ஒரு நாள்ல சொல்லும் போது இன்னும் 3 பாடல் தானே, இது பாடல்கள் ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா வந்து இப்போ இந்த 2 வாரம் கடந்து வரும்போதுதான் வந்து இதுல இவ்வளவு உள்ளார்ந்த கருத்துக்கள் இருக்குது. அந்த பெருமான் எழுதியிருக்க ஒரு ஒரு சொற்களிலும் எவ்வளவு உள்ளர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே நிறைய சமயம் தேவைப்படுது. அதனாலதான் ஐயா வந்து 2 வாரமா எடுத்து இத நல்லா ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லி ரொம்ப அருமையா நம்மளுக்காக புரிய வச்சிருக்காங்க. அதுவும் வந்து இந்த பாங்கா வந்து இதை எடுத்து அந்த கருத்துக்களை சொல்லி அது மட்டும் இல்லாம திரும்ப நினைவூட்டுற மாதிரி ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு அந்த ஒரு வரியில அந்த ஒரு விளக்கத்தை சொல்லி இந்த சம்மரைஸ் பண்ணி அதை கொடுக்குற விதம் மிக மிக அற்புதமா இருக்குது. போன வாரமும் இத சொன்னாங்க ஒரு 8 பாடல்களுக்கு, அப்புறம் இந்த வாரம் 7 பாடல்களுக்கு, அப்புறம் இந்த வாரம் மீதி உள்ள பாடல்களுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அது நல்லா மீண்டும் மீண்டும் சொல்லும் போது நம்மளுடைய மனதுல நல்லா பதியுது. இந்த மீண்டும் இந்த பதிவிளக்கம் நம்ம வந்து இத வாசிக்கும் போது ஐயா சொன்ன கருத்துக்கள் எல்லாரும் நம்ம மனசுல ஓடும். சோ அப்ப வந்து இதனுடைய அதுக்கு படிக்கிறதுனால பலன் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஐயமில்லை. சோ நம்ம தனலட்சுமி அம்மா அவர்களும் தன்னுடைய இனிமையான அழகான குரல்ல நம்ம எல்லாரையும் மெய்சில் இருக்கிற மாதிரி நல்லா அருமையா பாடுறாங்க. எந்த ஒரு அவங்க பாடல்கள் வந்து கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கூட ஒரு அட்லீஸ்ட் நம்ம கேட்கிற யாருக்குமே அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்ப அழகா வந்து அந்த ராகத்தோட அவங்க பாடுறது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. எந்த குறையும் சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. அந்த பாடலுக்கு இசை அமைக்கிறதுக்கும் அம்மா நிறைய டைம் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எடுத்து அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுக்காக பண்றாங்க. சோ தெய்வ திரு பாரதி ஐயா அவர்களும் தனலட்சுமி தெய்வ திருமதி தனலட்சுமி அம்மா அவர்களும் இந்த 1-2 மணி நேரம் நிகழ்ச்சிக்காக கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு வாரத்துல வந்து பல கொஞ்சமாவது அந்த நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்காக அதை ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் கடமைப்பட்டிருக்கோம். அந்த உழைப்பெல்லாம் கண்டிப்பா இது வந்து பெருமான் அருளால நடக்கிறது. அது அதுக்கான பலன் வந்து பல கோடி பங்கு எல்லாருக்கும் கிடைக்கும். ஒன்று வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம எவ்வளவு நேரம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரமா விளங்காது. இது ஐயா நம்மளுக்காக பண்ணி கொடுக்கறது வந்து அதை நம்ம எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். அது இது மட்டும் இல்லாம நம்ம இணையதளத்திலையும் இதை வந்து பதிவிடுறதுனால பல அன்பர்களும் இதை வந்து கேட்கறாங்க. இந்த சமயத்துல இன்னொரு கருத்தையும் சொல்லிக்க விரும்புறேன். நம்மளோட நிகழ்ச்சிகளுக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை பங்கேற்கிறவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில நிகழ்ச்சிகளில் வந்து அதிகமான பெயர்கள் பங்கேற்கிறாங்க. ஆன்லைன்லையும் சரி, அதாவது ஃபேஸ்புக் மூலமாகவும் சரி, அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் மூலமாகவும் பங்கெடுத்துக்கிறவங்க வந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அது வந்து முன்னாடி வந்து போன வருஷத்தில் வந்து தம்பையா ஐயானுடைய நிகழ்ச்சியில் அதிகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நமச்சிவாயம் ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சியிலையும் ஆனந்த பாரதி ஐயா நிகழ்ச்சியிலையும் தான் வந்து வலைத்தளத்திலையும் சரி கான்ஃபரன்ஸ்லையும் இணையறவங்க என்னுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பா வந்து தரமான நிகழ்ச்சி அப்படிங்கறதுல எந்த ஐயமும் இல்லை. அது மட்டும் இல்லாம நமச்சிவாயம் ஐயா அவர்களும் நம்ம தம்பையா ஐயா அவர்களும் அவங்க ரொம்ப சீனியர் பர்சன்ஸ். அந்த அளவுக்கு நம்ம ஆனந்த பாரதி ஐயாவுக்கும் நம்ம எல்லாம் இவ்வளோ ஒரு என்ன சொல்றது எண்ணிக்கை அதிகமா வரும்போது அவனுடைய தரமும் நல்ல உயர்ந்த தரம், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படிங்கறது போல பெருமான் அருளால் அருள் பெற்றவர், அருள் பெற்ற தம்பதியர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில வந்து இவ்வளவு நேரம் நம்மளுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த தெய்வ திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களுக்கும் தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா சார்பாகவும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா, நன்றி அம்மா.
நன்றி பிரசன்ன ஐயா.
இந்த சத்சங்கத்தில் பங்கேற்று அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாங்களும் தங்கள் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்தியராகி வாழ குருவருளையும் திருவருளையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி.
நன்றி பிரசன்ன ஐயா. அடுத்து விண்ணப்பம் வாசித்தல்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி, சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம். இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிற்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அனாதியர் என்றும், அமலர் என்றும், அருப்பெருஞ்சோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதிசியர் என்றும், எல்லாம் மாணவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெரும் கருணை கடவுளை தேவரீர் அருது திருவருட் சமூகத்தில் துரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவார் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருசெவிவேற்றி எங்களை ரச்சித்தருளல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளை இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரே திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. மிக்க நன்றி ஐயா.
நன்றி அம்மா. அடுத்து ஜோதி பாடல். அன்பு அம்மா, அன்பு அம்மா இருக்கீங்களா?
இருக்கீங்க பாடுற?
நன்றி அம்மா, நன்றி நன்றி.
ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், சாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, இரு ஜோதி வீர ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடலீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல் கூடும்.
நன்றி அம்மா, அன்பு அம்மா நன்றி. அடுத்த நிகழ்ச்சி நிறைவு. இந்த நேரடி நிகழ்வில் கலந்து கொண்ட ஆன்மநேய உறவுகள் சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வேற ஏதாவது உங்களுக்கு பிரேயர் ஏதாவது பண்ணா நம்ம பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். பிரசன்ன ஐயா, வேற ஏதாவது வேண்டுதல் வேற யாராவது?
ஐயா, நம்ம எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இந்த உலகத்துல எந்த இடத்துலயும் வந்து சண்டை சச்சரவு இல்லாம, போர் எதுவும் நடக்காம உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று இருக்க நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம்.
நன்றி ஐயா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, நன்றி ஐயா, நன்றி நன்றி
நன்றி. அனைவருக்கும் நன்றி,
நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க. வணக்கம்.
நன்றி
நன்றி. அனைவருக்கும் நன்றி.